ृषगिरी मुखेश्मे तेष्विच्छावधि प्रतिलब्धये அடேன் சுவாமி எலியாச்சு பிரிட்ஜில். ஹலோ அடேன் சுவாமி கேட்க
ஆரம்பிக்கலாம்.
அடேன் அடேன்
ஆரம்பிக்கலாமா? ஹலோ
ஆரம்பிக்கலாம் அடேன்.
ஆரம்பிக்கலாம்
பிரிட்ஜ் பிரிட்ஜில் இருக்கல அடேன். ஆரம்பிக்கலாம்.
வேதாந்தலக்ஷ்மணமுனீந்திரகிருபார்த்தபோதம் தாத்பாதயுக்மதரதீர்வபங்கராஜம் த்ரையந்தயுக்மகிருதபூரிபரிஸ்ரவந்தம் ஸ்ரீரங்கலக்ஷ்மணமுனிம் சரணம் ப்ரபத்யே. என்னுயிரு தந்தளித்தவரை சரணம் புக்கோ யானடைவே அவர் குருக்கள் நிறை வணங்கி பின்னருளால் விரும்போதோர் வந்த வள்ளல் பெரிய நம்பியாள வந்தார் மணக்கால் நம்பி நன்னெறியை அவன் குறைத்த உய்ய கொண்டார் நாதமுனி சடகோபன் சேனிநாதன் இன்னமுத திருமகள் என்று வரை முன்னிட்டு என் பெருமான் திருவடிகளுடையேன். சமஸ்தஜனீம் வந்தே சைதன்யசன்யுதாயினீம் ஸ்ரேயசீம் ஸ்ரீநிவாசிய கருணாமிவரூபிணீம் கமப்யனவதிம் வந்தே கருணாவருணாலயம் வ்ருஷசைலதடஸ்தானாம் ஸ்வயம் வ்யக்திமுபாகதம் திசந்து மே தேவ சதா த்வதீயா தயாதரங்கானுசராஃ கடாக்ஷாஃ ஸ்ரோத்ரேஷு பும்சாம் அமிர்தம் க்ஷரந்தீம் சரஸ்வதீம் த்வந்த்ரித காமதேனும். ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ முனி குருநாரப்த வேதாந்த யுக்மோ ஸ்ரீமத் ஸ்ரீவாத யோகீஸ்வர குரு பதயோரர்ப்பித ஸ்வாத்மபாரம் ஸ்ரீமத் ஸ்ரீரங்கநாதாஹ்வய முனி கிருபயா ப்ராப்த மோக்ஷாஸ்ரவந்தம் ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ முனி மபரம் சம்ஸ்ரயே தேசிகேந்திரம். நம் கண்காண வந்த சர்வேஸ்வரன் என்று சொல்லலாம்படி இருந்த ஆச்சாரியர் ஸ்ரீமத் திருக்குடந்தை ஆண்டவனுடைய அவதார வைபவம், அவருடைய சரித்திரம், அவருடைய திவ்ய குணாதிசயங்கள், அவர் நடத்தி காட்டினதான ஆச்சரியமான சாதனைகள், ஸ்ரீமத் திருக்குடந்தை ஆண்டவனுடைய அந்த உபன்யாச அழகு, அவர் தடுத்தாட்கொண்டதான அழகுகள் என்று உத்தமமான ஆச்சாரிய சார்வபௌமனுடைய பரம பவித்திரமான சரித்திரத்தை கேட்டுக்கொண்டு வருகிறோம். ஸ்ரீமத் ஆண்டவன் 1907வது வருஷம் திருவவதாரம், அவதாரம் தொடங்கியே ஆச்சாரியராகவே வாழ்ந்ததாக நினைச்சுக்கணும். சிறுவயதிலிருந்தே தேரந்தூர் ஆண்டவரை சேவித்து குழந்தைகள் எப்படி சில விளையாட்டுகள்லாம் விளையாடுவாளோ அதுபோல ஸ்ரீமத் ஆண்டவன் சிறுவயதிலேயே ஆண்டவன் விளையாட்டு என்று விளையாடுவார். ஏதோ ஆண்டவனாக இருப்பது, ஆச்சாரியராக இருப்பது என்பது ஒரு உற்சாகமான, ஒரு மகத்தான பொழுதுபோக்கு என்றதான ஒரு பாவத்தோடு குழந்தையாய் சிறுவயதாக இருக்கச்சேவே அப்படி வளர்ந்து விட்டார். நல்ல அதிகாரிகளிடத்திலே, ஆச்சாரியர்களிடத்திலே உயர்ந்த காலக்ஷேபம், அவர்களிடம் சேவித்து வண்டியிட்டு சேவித்து கைகட்டி கால்கட்டி கொண்டு அமர்ந்து கொண்டு பல மணி நேரம் சத்தான காலக்ஷேபங்கள் என்று, அதன் பிறகு அனவிரதம் உபன்யாசம், மக்களையெல்லாம் ஈர்த்து கொண்டு ரொம்ப அழகான உபன்யாசங்களினாலே சம்பிரதாய ருச்சியை, பக்தியை, ஆச்சாரிய பக்தியை, அதுவும் விசேஷமாக ராமபக்தி கிருஷ்ண பக்தியை வளர்த்து கொண்டு ஸ்ரீமத் ஆண்டவன் அத்தியாச்சரியமாக ஒரு அப்படியே தெய்வமே நமக்கு நேராக வந்து நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கார் என்று பொதுஜனங்கள் நினைச்சு கொண்டிருக்கும்படி இருந்தவர், உண்மையிலேயே அந்த தெய்வத்தினுடைய ஸ்தானத்திலே ஆச்சாரியராகி ஸ்ரீமத் ஆண்டவனாகி அவர் செய்து வைத்ததான பெரிய மகத்தான அந்த சிஷ்ய உஜ்ஜீவனம் என்று சொல்ல வேண்டும், சிஷ்யர்களை காப்பாற்றும், சிஷ்யர்களை ரக்ஷணம் பண்ணுவது, அது சர்வேஸ்வரன் செய்ய வேண்டியதான காரியம். அது சர்வேஸ்வரன் தான் ஸ்ரீமத் ஆண்டவனுடைய திருமேனிக்குள்ளே தானும் கோயில் கொண்டிருந்து குடிகொண்டிருந்து மகத்தான சம்ரக்ஷணங்களை எல்லாம் செய்து வைத்தார். அப்படியே சிதறிக்கொண்டிருந்ததான முனித்ரிய சம்பிரதாயத்தை ஆச்சாரியர்கள் குறைந்து கொண்டு யாருக்கும் ஆச்சாரியர் இல்லை கூட என்று சொல்லும் முடியளவுக்கு சிம்மாசனாதிபதிகளெல்லாம் மறைந்து விட்ட போது ஸ்ரீமத் ஆண்டவன் யாரும் ஆச்சாரியர் என்கிறதான பெரிய உறவை இழக்கக்கூடாது என்று கருணையோடு நம்முடைய திருவடி நோக நோக பாரதமெல்லாம் சஞ்சாரம் பண்ணி எல்லாருக்கும் ஆச்சாரியர் உண்டு, நான் இருக்கிறேன் என்று எப்படி கீதையிலே பெருமாள் நான் இருக்கிறேன் சரணாகதிக்கு, நான் இருக்கிறேன் சரணாகதிக்கு என்று அர்ஜுனன் வாயிலாக உலகத்துக்கெல்லாம் சொன்னாரோ அதுபோல ஸ்ரீமத் ஆண்டவன் ஆச்சாரியர் நான் இருக்கிறேன் என்று சொல்லாமல் சொல்லிக்கொண்டு எல்லாரையும் சம்ரக்ஷணம் பண்ணியாச்சு. பாக்கியம் இருந்தவர்களுக்கெல்லாம் ஸ்ரீமத் ஆண்டவனுடைய திருவடியிலே ஒரு அடைக்கலம் கிடைத்தது. பாக்கியம் புண்ணியம் பண்ணவர்களுக்கெல்லாம் ஸ்ரீமத் ஆண்டவனுடைய திவ்ய கட்டாட்சம் கிடைச்சது. சம்சாரத்துக்கு விமோசனமாக இருக்கக்கூடிய அந்த திவ்யமான திருவடிகள் எவ்வளவு நொந்திருக்கும் என்று சொல்ல முடியாது. ஸ்ரீமத் ஆண்டவன் ஒரு சந்தர்ப்பத்திலே ஹாஸ்யமாகவும் சொல்லியாச்சு, தத்துவமாகவும் சொல்லியாச்சு. அமிர்த மந்தனம் பண்ணும்போது வாசுகியை ஏண்டா கடைய கயரா உபயோகப்படுத்தினான்னு எனக்கு முதல்ல தெரியல, நான் ஆண்டவன் ஆனாவிட்டு தான் தெரிஞ்சது அப்படின்னாரு. எல்லாத்துலேயும் ஒரு நல்ல விஷயமும் அதே சமயம் ஆசியமும் இருக்கும். வா வா சாதாரண கயிறு போட்டு கடைஞ்சா கடைய கடைய கயிறு அருந்து போயிடும், ஆனால் வாசுகின்றது உயிருள்ள பாம்போ இல்லையோ, அதனால் அது கடைய கடைய அதுக்கு தோல் வளர்ந்துட்டே இருக்கும், அதனால தான் அருந்து போகாமல் இருக்கும்ன்றதுனால அதை கடையறதுக்கு உபயோகப்படுத்திண்டா போல இருக்கு. அமிர்த மதன காலத்தில் தேவாசுரர்கள் அது எப்படி தெரிஞ்சதுன்னா, நான் ஆண்டவன் ஆனா விட்டு நிறைய நடக்கிறேனா, நடக்கச்சே தினமும் 10 மைல் 20 மைல் 30 மைல் 20 மைல் 30 மைல் நடக்க நடக்க காலில் தோல்லாம் தேஞ்சு போயிடும். அப்புறம் ஒரு இடத்துல கொஞ்ச நாள் கூடியிருப்பா, கொஞ்ச நாள் அங்கே வாசமாக இருந்தா அப்போ திருப்பியும் காலில் தோல் வளர்ந்துடும். அப்புறம்தான் தெரிஞ்சின்ன, ஓஹோ இதனால தான் அந்த வாசுகியை வந்து அமிர்த மந்தனத்துக்காக வச்சுண்டா போல இருக்கு என்று சொல்லும்போது, நிச்சயமாக அந்த ஆண்டவன் திருவடிகளே நமக்கு நம்ம எல்லாம் ரட்சிக்கிறதான அந்த திருவடிகள் இப்படி நொந்து நொந்து பாரதம் சஞ்சாரம் பண்ணித்தேன்னு நினச்சா நிச்சயமாக கண்ணில் ஜலம் வரும். தேஞ்சி தேஞ்சி திருப்பியும் அதை திருப்பியும் ஒரு இடத்துல ஆசிரமமாக ஒரு மாதம் 10 நாள் இருந்தால் திருப்பியும் அது சரியாக போயிடும் அப்படின்னு ஆண்டவன் சொன்னபோது எவ்வளவு வேதனையாக இருந்தது. யாருக்காக நடந்தார்? எல்லாம் சிஷ்யாளுக்காகத்தான். பழைய வழி மாறக்கூடாது என்றதான அந்த பந்தா பாத யாத்திரை தான் நம்ம ஆச்சாரியால் சஞ்சாரமாக இருந்தார் என்று ஸ்ரீமத் ஆண்டவன் ரொம்ப நோவு சாத்தின்னு எழுதியிருந்தாச்சு. அப்போ 88 வாக்குலாம் ரொம்ப ஆசிரமத்துக்கே ரொம்ப இருண்ட காலம். அப்போ 1988 வாக்கில் எல்லாரும் ரொம்ப வைத்தியம் ரொம்ப வைத்தியம்னு ஏகமாக வைத்தியம் பண்ண பார்த்தா சிஷ்யாளுக்கு தெரிஞ்ச டாக்டர் எல்லாம் கூட்டுன்னு வரணும்னா, சில பேர் வாவா இல்லை இல்லை இதெல்லாம் ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் பண்ணணும்னா, ஆஸ்பத்திரிக்கு போகணும்னா ஆண்டவனால் நடக்கக்கூடிய ஸ்தியில் இல்லை. அப்போது அப்பப்போ ரொம்ப நிலவில்லாமல் படுத்துட்டுருப்பார். அப்போது பெரிய சங்கராச்சார் ஒரு தன் கைப்பட லெட்டர் போட்டிருந்தார் ஆசிரமத்துக்கு. பாரதமெல்லாம் சஞ்சரித்து பாத யாத்திரையாகவே உறுதியாக விரதம் இருந்த இந்த மகாத்மாவை தயவு செய்து யாரும் வண்டியிலே ஏற்றி போய் வைத்தியம் பண்ணாதீங்கோ. பெரிய சங்கராச்சார் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி அவர் தன் கைப்பட லெட்டர் எழுதியிருந்தார். பாரதமெல்லாம் பாத யாத்திரையாக விரதம் இருந்து சஞ்சாரம் பண்ண மகாத்மாவை வைத்தியம் பண்ணுவதற்காக வண்டி ஏற்றிடாதீங்கோ என்று, அந்த அளவுக்கு எல்லாரும் ஸ்ரீமத் ஆண்டவனை அவ்வளவு ரொம்ப மனசார புண்ணியாத்மாவாக நினச்சிட்டு இருந்தா. அப்படியான ஸ்ரீமத் ஆச்சாரியர் யாரும் கொண்டாடும்படியா? எத்தனை அரசியல்வாதிகள் கொண்டாடி இருக்கா? அரசியல்வாதி கொண்டாடுறது ஒரு பெருமை கிடையாது. ஷோனி கோணசதாம்ச பாலன கலா துர்வார கர்வானல க்ஷுப்யத் சுத்ர நரேந்திர சாட்டுரச்சனா தன்யான்ன மன்யாமகே சுவாமி தேசிகன் வைராகிய பஞ்சகத்தில் இந்த ராஜரீகமான மனுஷால் இருக்காளே, இந்த ராஜகீய மனுஷாலோட ஒரு சம்பந்தம் உறவு என்று இருந்தால் அதெல்லாம் ஒரு வசதியான நினைக்கல. அவள்லாம் நினைச்சா நினைச்சுக்கிட்டோம், அவள்லாம் தன்னை தன்யர்களா நினைச்சுக்கிட்டோம். எனக்கு அது அது ஒரு தன்யனாகவே நான் நினைச்சுக்க மாட்டேன்னு விட்டார் அவர். அவளையும் நான் நினைச்சுக்க மாட்டேன்னு விட்டார், தன்யர்களாக நினைச்சுக்க மாட்டேன்னு அவர். தேவம் சேவிதுமே மனுஷ்யுனுமகே யோசோ தயாலு புரா தானா முட்டி முச்சே குச்சே இளமுனையே தத்தே ஸ்ம விதேஷதாம். ஐஸ்வர்யத்தை கொடுக்கறதுக்கு, ஆதரவு கொடுக்கறதுக்கு, பலத்தை கொடுக்கறதுக்கு கண்ணன் இல்லையா? நமக்கு கண்ணன் அந்த மாதிரியான இந்த பலம் கொடுக்க வேண்டாம்னு நாம் இருக்கோம், அவ்வளவுதான். கேட்டா கொடுக்கறதுக்கு எவ்வளவோ கொடுப்பான் கண்ணன், நமக்கு வேண்டாம்னு இருக்கும் அவ்வளவுதான் என்று சொல்றார் சுவாமி தேசிகன். அது மாதிரியா ஸ்ரீமத் ஆண்டவனுக்கு ராஜகீயமான உறவுகள் எல்லாம் பிடிக்காது. ஆனால் இருந்தாலும் அவளே வந்து உறவை கொண்டாடிண்டு நெருக்கமா இருக்கணும், சுவாமிகளுடைய அனுகிரகம் வேணும் என்று அவளுடைய நன்மைக்காக வந்தா. எத்தனையோ கவர்னர்கள் வருவா, கவர்னர்கள் வருவா, ஜட்ஜஸ் வருவா, இன்னும் அரசியல்வாதிகள்லாம் வருவா. எல்லாரோட ஸ்ரீமத் ஆண்டவனுக்கு ராஜாஜின்னா ரொம்ப பிடிக்கும். பெரிய பதவியில் இருந்தார்ன்றதுனால மாத்திரம் இல்லை, அவர் வைஷ்ணவர் மனுஷன். வைஷ்ணவ என்ன இருந்தாலும் நம்ம வைஷ்ணவால் இவ்வளவு பெரிய அந்தஸ்தில் பாரத தேசத்துக்கே எல்லாரும் பெருமையாக சொல்கிற அளவில் இருக்காரேன்னு ராஜாஜியை பிடிக்கும். அவருக்கும் இவரை ரொம்ப பிடிக்கும், லெட்டர்லாம் கூட எழுதிப்பா. ஆனால் அந்த உறவெல்லாம் ஒரு பெருமைக்காக சொல்லலை. ஸ்ரீமத் ஆண்டவனை அப்படி எல்லாரும் கவனிச்சு மகாத்மாவான இவரோடே நமக்கு ஒரு நெருக்கம் இருந்தால் நன்னா இருக்குமே என்று அப்படியாக்கும். கவர்னர் கே கே ஷான் இருந்தார், அந்த பக்கம் சென்னாரெட்டின்னு இருந்தார், நிறைய பேர் மனுஷால் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த விஷயங்கள்லாம். ஸ்ரீமத் ஆண்டவன் எல்லாருக்கும் ரொம்ப இங்கிதமானவர், ரொம்ப இங்கிதமாக நடந்துப்பார். அது சொல்லச்சே, கதை சொல்லச்சே சொல்லுவார். சில பேர் கதை சொல்லச்சே தான் இங்கிதமாக நடந்துக்கணும்னு சொல்லுவா, ஆனால் நடந்துக்கச்சே அவ்வளோ தூரம் இங்கிதமாக நடந்துக்க வராது. ஸ்ரீமத் ஆண்டவனுக்கு கதைகளையும் இங்கிதமாக சொல்லுவார், அதே சமயம் தானுமே இங்கிதமாகவும் நடந்துப்பார், ரொம்ப இங்கிதமாக நடந்துப்பார். கதையில் சொல்லச்சே சொல்லுவார், பிரேட்சித ஜாஸ்து கோசலாக அப்படின்னு அத்வோக்தா பாஞ்சு குருபாஞ்சாலாக அப்படி வடதேசத்தில் சொல்லுவா, குருபாஞ்சாலாக குரு பாஞ்சால தேசங்கள் அந்த வடதேசத்து உத்தர தேசத்துலாம் அவள்லாம் பாதி சொன்னால் மீதியை புரிஞ்சுப்பாளாம் அப்படின்னு வடதேசத்து கவி சொல்கிறான். பிரேட்சித ஜாஸ்து கோசலாக, கோசல தேசத்தை சேர்ந்த அயோத்தி பக்கத்தில் மனுஷாள்லாம் கண் பார்வையிலேயே ஜாடையிலேயே புரி பேசிப்பா அவள்லாம், ஜாடையிலேயே புரிஞ்சுட்டுருவா அவளுக்கெல்லாம் ரொம்ப எடுத்து சொல்லணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிச்சு. ஜாடையிலேயே புரிஞ்சுக்கிறதுன்னா என்ன அப்படின்றதுக்கு, ஜாடையிலேயே புரிஞ்சுக்காமல் இருக்கிறதுன்னா என்னன்னு ஒரு ஜோக்காக கதை சொல்லுவார் சின்ன ஆண்டவன். ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ணினான் மாப்பிள்ளை, மாப்பிள்ளை அன்னைக்கு கல்யாணத்தை அன்னைக்கு சாப்பிட்றான். அந்த பையனுக்கும் ரொம்ப சாப்பாட்டில் ரொம்ப ஆசை, நிறைய சாப்பிடும், வடைன்னா ரொம்ப பிடிக்கும். இலையில் பரிமாறிண்டே வந்தா வடையை போட்டான்னா மாப்பிள்ளை சாப்பிட்றனா போட்ட உடனே லுடுக்குன்னு எடுத்து முடிங்கன்னா, ஐயோ மாப்பிள்ளை ரொம்ப ஆசைப்படுறாரு, இன்னும் சாய்ச்சா இன்னும் சாய்ச்சா இன்னும் சாய்ச்சா எடுத்து போட போட லுடுக்கு கொடுக்கணும் முழுங்குறா. என்ன இப்படி மாப்பிள்ளை பறக்காவட்டி மாப்பிள்ளையா இருக்கான்னு நினச்சிக்க போறாளேன்னு அப்பா பக்கத்தில் உட்காந்து இருந்தவர் அவங்ககிட்ட, என்னடா முழுசு முழுசாக சாப்பிட்றானேன்னு சொல்லிட்டு விண்டாவது சாப்பிடக்கூடாதா அப்படின்னு கையால் அப்படி ரெண்டு விரலை காட்டி, ஆள் காட்டி விரல் நடுவிரலை காட்டி, அந்த அவ்வளோ பேர் எதிர வாயால் சொல்லி காட்ட வேண்டான்னு கையால் அப்படி ரெண்டு விரலை காட்டி இப்படி விண்டு விண்டு சாப்பிடுன்னு சொல்லி ரெண்டு விரலால் இப்படி ஆட்டி ஆட்டி காட்டினாராம். உடனே அந்த பையன், ஓ அப்பா ரெண்டு ரெண்டாக சாப்பிட சொல்கிறார் போல இருக்குன்னு எடுத்து ரெண்டு ரெண்டாக வாயில் போட்டுண்டான் அப்படின்னு. அதை அதை பிரேட்சித ஜாத்து கோசலாகான்னு சொல்கிறதுக்காக ஸ்ரீமத் ராமாயணத்தில் கோசல தேச ஜனங்கள்லாம் அப்படி ஜாடையில் புரிஞ்சுப்பா இப்படி இருக்க மாட்டா சொன்னா, ஜாடையில சொன்னான்னா அதை அதையும் விபரீதமா புரிஞ்சுக்கிற சில புத்திமான்கள்லாம் உண்டுன்னு ஆசியமா அப்படி சொல்லிட்டு போவார். அந்த ஜாடையில புரிஞ்சுக்கணும் அப்படின்றத ஸ்ரீமத் ஆண்டவன் தானே ரொம்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அடியேன் காலக்ஷேமம் சாதிச்சுட்டு இருக்கச்சே, காலக்ஷேமம் அடியேனுக்கு ஆண்டவன் சாதிச்சுட்டு இருக்கச்சே, அண்ணா அது ஒரு வரதாச்சார் அப்படின்னு ஒரு சுவாமி, அவர் பரக்கால மடத்துல ஆஸ்தான பண்டிதராக இருந்தார், நல்ல வித்வான், மீமாம்சையில் ரொம்ப பெரிய வித்வான், சாஸ்திரம்லாம் தெரிஞ்சவர், சம்பிரதாயத்து வித்வானாக எழுந்திருந்தார். கௌரவமான விஷயம், ஆண்டவனுக்கு அவர் இடத்துல ரொம்ப ரொம்ப பிடிக்கும், மரியாதை உண்டு. அந்த சுவாமி ஏழ்றார் அப்படின்னு சொல்லி அந்த சுவாமி வாசலில் வண்டியில் இறங்கிச்சேவே, யாரோ வந்து சிஷ்யால் வந்து உள்ளே சொன்னா அப்படி எனக்கு காலக்ஷேபம் ஆகிட்டு இருந்தது உடனே ஆண்டவன் திடு திடு திடுன்னு ஏந்து வேகமா போயிட்டு வந்தார். போயிட்டு வந்து கையில திருதண்டத்தோடு எள்ளியாச்சு. காலக்ஷேப சமயத்துல ஸ்ரீரங்கத்துல பெரிய ஆசிரமத்துல ஆண்டவன் சயனை சீக்கிற அந்த ஒரு சின்ன கல் மண்டபம் ஒண்ணு இருக்கு, அங்கதான் முதல்ல ஆண்டவன் அடியனு காலக்ஷேபம் சாதிச்சுட்டு இருந்தது. அப்பதான் உடனே இவர் குடுக்குடன் உள்ள போய் உள்ள பாதுகைகள் கிட்ட திருதண்டம் வச்சிருந்தார். அது திருதண்டத்தை வேலை பண்ணின்னு வந்தாச்சு. அந்த சுவாமி வரத்துக்குள்ள வேலை பண்ணின்னு கையில வந்து வச்சுட்டாச்சு. அந்த சுவாமி வந்தார், அப்புறம் வந்து சேவிச்சார், அப்புறம் பேசிட்டு இருந்தா. ஆண்டவனுக்கு வித்வான்களோட பேசுறதே ரொம்ப பிடிக்கும். அது எப்படி சில அரசியல்வாதிகள்லாம், சில அரசியல்வாதிகளுக்கு பணக்காரர்களுக்கெல்லாம் நல்ல பெரிய சாமியாரை பார்த்தா ரொம்ப நெருக்கமா பேசிக்கணும்னு தோணுமோ அது மாதிரி இது ரிவர்ஸ். ஆண்டவனுக்கு வித்வான்களை பார்த்தார்னா ரொம்ப ஆசையா பேசிட்டு இருப்பார். அவர் பேசிட்டா விட்டு அவர் அவர் கிளம்பி போயிட்டார். அப்புறம் அப்புறம் காலக்ஷேமம் திருப்பியும் தொடர்றதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவன் சாதிச்சாச்சு. அவெல்லாம் அவெல்லாம் நம்ம சிஷ்யாள் இல்லை, பரகாலம் எடுத்த சிஷ்யாள் வந்தா நம்மளை பார்த்த உடனே சேவிப்பா, சன்னியாசியாச்சேன்ற மரியாதையில சேவிப்பா. ஆனா கையில திருதண்டம் இல்லாம இருந்தா, திருதண்டம் இல்லாம இருக்கிற சன்னியாசியை சேவி கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு, என்ன பண்றது, வேற வழி இல்லை, இவரை போய் திருதண்டம் எடுத்துட்டு வான்னா சொல்ல முடியும் அப்படின்னு மனசுல குறையோட சேவிப்பா. அவளுக்கு எதுக்கு குறை, பாவம், அதுக்காகத்தான் என்று அது தான் போய் திருதண்டம் எடுத்துன்னு வந்த காரணத்தையும் சொல்லியாருது. அவ மனசுல அந்த குறை இருக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த குறை, சில பேர் ஆனா என்ன அவ குறை இருந்தா இருந்தா இதுக்காகலாம் போய் எழுந்து போய் யார் சிரமப்பட்டு அப்படின்னு சொல்லி சில பேர், சில சன்னியாசிகளானா அவ்வளோ எஃபர்ட் எடுத்துக்க மாட்டா. ஆனால் ஸ்ரீமத் ஆண்டவன் அந்த அவ மனசில் அந்த குறை வரக்கூடாது. சாஸ்திரம் சொல்லியிருக்கு சன்னியாசின்னா திருதண்டியா, திருதண்டி சன்னியாசியை தான் சேவிக்கணும், திருதண்டம் இல்லாத சன்னியாசி சேவிக்க கூடாதுன்னு. அவ நினைக்கிறது சாஸ்திரம் தானே, சாஸ்திரத்தில் என்ன, அவ நினைக்கிற சாஸ்திரத்தில் தப்பு கிடையாதே, அதுக்கு நாம் குறை வைக்கக்கூடாது இல்லையா. அதனால அவர் நினைச்சிக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்ரீமத் ஆண்டவன் இது. அப்போ ஆண்டவனுக்கு 81 திருநட்சத்திரம், 81 திருநட்சத்திரத்தில் யாரும் விடுவிடுன்னு போய் இப்படி ஒரு காரியம் செய்ய மாட்டா பொதுவாக. ஆனால் ஸ்ரீமத் ஆண்டவன் அந்த அப்போ தான் நினச்சின்ன ஆண்டவன் அந்த வரவாளுக்கு எப்படி, சேவிக்கிறவாளுக்கு எப்படி மனசில், மனசில் எப்படி கலக்கம் இல்லாமல் இருக்கணுமோ அதே மாதிரியாக சம்பாஷணம் பண்ணியாருது. இதே போல் இருந்து கூட அனுபவித்து பார்த்தா ஒவ்வொரு க்ஷணமும் ரொம்ப நமக்கு ஒரு உற்சாகமாயும் நல்ல விஷயமாயும் அதிசயமாயும் இருக்கும். அப்படின் காலக்ஷேபம் பண்ணிகிட்டே இருக்குச்சே, ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்தா, ஹஸ்பண்டுக்கு 55 இருக்கும் போல இருக்கு, ஒய்ஃப் வந்தா, ஒய்ஃப் பரநியாசம் பண்ணிட்டா. ஆண்டவன் வந்து ஒய்ஃபுக்கு பரநியாசம் பண்ணணும் அப்படின்னு அவர் சொன்னதை பார்த்துட்டு, அப்படியா ஒய்ஃபுக்கு பரநியாசமா, 1 இயர் ஆயிடுதா, உனக்கு ஆயிடுதா அப்படின்னு கேட்டார். அவர் இல்லை பரநியாசம் பண்ணிக்கணும், ஆனால் இப்போ உத்தியோகத்தில் இருக்கேன் அதனால வேண்டாம் அப்படின்னு. உத்தியோகம் இன்னும் எவ்வளோ வருஷம் இருக்கு அப்படின்னார். 8 வருஷம் இருக்கு இன்னும் உத்தியோகம் அப்படின்னார். அப்படியா, 8 வருஷம் கழிச்சு அப்புறம் பண்ணிக்கலாம்னு பாக்குறியா, அதுக்கப்புறம் நான் இருக்க மாட்டேனே, அடுத்த ஆச்சாரியர்கிட்ட தான் பண்ணிடுவோம்னு நினைக்கிறியா அப்படின்னார். அவருக்கு ஒரு மாதிரி ரொம்ப சங்கடமா போயிடுத்து. இல்லை இல்லை அடியேன் அடியேன் அப்படின்னார். நான் 8 வருஷம் நான் இருக்க மாட்டேன், அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்னார். அவரும் பாவம், ஐயோ ஆச்சாரியன் நமக்கு சொல்கிறார் அவர் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அன்றைக்கே அப்புறம் பிரன்யாசம் பண்ணிட்டார். அப்புறம் பிரன்யாசம் பண்ணியாச்சு, அனுகிரகிச்சாச்சு. ஆச்சாரியன் தானே கேட்டு ஆத்மபரத்தை சர்வேஸ்வரனிடத்திலே ஒப்படைக்கிறதுன்றது இந்த சம்சார யாத்திரையிலே அனாதி கோடி ஜென்மங்களிலே அது கிடைக்கிற பாக்கியமானது. அதெல்லாம் நினச்சும் பார்க்க முடியாததான கொடுப்புறேன், இவ்வளோ பெரிய அனுகிரகம் அது. சகஜமாக ஆண்டவன் பண்ணியாச்சு. அப்புறம் அவர் மத்தியான காலக்ஷேபத்தின் போது சாதிச்சாச்சு ஆண்டவன். கார்த்தால அவன் 8 வருஷம் கழிச்சு பண்ணிக்கிறேன்னு சொல்கிறான்டா. என்னடா இன்னைக்கு நாளைக்குன்றது என்ன நிச்சயம் இருக்கு லைஃப்ல, 8 வருஷம் கழிச்சு பண்ணிக்கிறேன்னு முடிவெடுத்துக்கிறானே, 8 வருஷம் யார் இருப்பான்னு நிச்சயம் இருக்கு. ஏதோ அவள் அவள் தெரிஞ்சிக்காம பேசுறா, நீ 8 வருஷம் இருப்பியாடா அப்படின்னு அவனை கேட்க முடியுமா, நான் 8 வருஷம் இருக்க மாட்டேன்னு தான் சொல்லணும். அவன் கார்த்தால அப்புறம் பண்ணிட்டு போனான் வந்து அது ஒரு எல்லாத்துலேயும் அனுகிரகமும் அதே சமயம் பேச்சிலே ஒரு நயமும், அதுவும் அவளுக்கு ஹிதமாயும் அதே சமயம் அது இங்கிதமாயும் சாஸ்திரார்த்தமாயும் கேட்டவாளுக்கு பெரிய லாபமாயும் இருக்கும். எல்லாம் இதே போல் ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஆண்டவனிடத்துல பக்கத்தில் இருந்து இருந்து பார்த்தா அதுல உற்சாகமான நல்ல விஷயங்களாயும் இருக்கும், ரொம்ப இங்கிதமாயும் இருக்கும். இல்லைன்னா இவ்வளவு பெரிய யாத்திரையை சிஷ்யாவை கூப்பிட்டு நடத்தி அழைச்சுட்டு போய் சேர்ந்த சிஷ்யாளுக்கெல்லாம் இங்கிதமான ஒரு சந்தர்ப்பமா அமைச்சு கொடுக்கலன்னா அவளும் தான் பாவம் எப்படி நடந்து வருவா? பாதுகைகளை ஏழை பண்ணிட்டு போயாச்சு, சாமான்களெல்லாம் நகர்த்திண்டு எவ்வளவு தூரம் யாத்திரையா பெருமாளெல்லாம் ஏழை பண்ணிட்டு வேணுகோபாலனை அப்புறம் சன்னதிக்கு ஏழை பண்ணிண்டாச்சு. ஆர்வியார்னு ஒருத்தர், ராயம்பேட்டையை சேர்ந்தவர், திருக்குடந்த தேசிகனுடைய பரிபூர்ண அனுகிரகம் நமக்கு முனித்ரய சித்தாந்தத்திலே ஸ்ரீமத் ஆண்டவன் சம்பிரதாயத்துக்குத்தான் கிடைச்சிருக்கு. அப்படியே திருக்குடந்த தேசிகனுடையதான நேர் வாரிசு நாம தான், ஆசிரம பரம்பரை தான் அப்படின்னு ஒரு நினைச்சுக்கலாம்படி சந்தோஷப்படலாம்படி ஸ்ரீமத் ஆண்டவன் அவர் ஆசைப்பட்ட பிரகாரம், அவர் சின்ன குழந்தையா இருக்கிறதே ராயம்பேட்டைக்கு பக்கத்துல கார்குடியில தானே அவதாரம், ராயம்பேட்டையில அவருடைய மாமாவா இருந்தது அந்த வேணுகோபாலனை சிறு வயசிலிருந்தே திருக்குழந்த தேசிகனுடைய வேணுகோபாலன் அப்படின்னு அபிமானிச்சுட்டு இருந்தார். சன்னியாச ஆசிரமத்துக்கு வந்த பிறகு அந்த வேணுகோபாலன் ஆண்டவனை அபிமானிச்சுட்டு ஆசிரமத்துக்கு வந்துட்டார். ஆர்வியார் அவ அந்த குடும்பத்தை சேர்ந்தவர், அவெல்லாம் சேர்ந்து அதை ஆசிரமத்துக்கு கொண்டு வந்து ஏழை பண்ணி கொடுத்தா. அது பெரிய தனம், ஆசிரமத்துக்கு பெரிய தனம். பூர்வாச்சாரியால் சரித்திரத்துல பாக்குறோம், பூர்வாச்சாரியாளுடைய ஆராதன பெருமாள்கள் கிடைச்ச விதங்கள்லாம் நாமும் அப்பப்போ சரித்திரத்தில் பார்க்கச்சே ரொம்ப ஆச்சரியமானது இல்லையா? சுவாமி தேசிகனுக்கு சாக்ஷாத்து ஹயக்ரீவன், ஹயக்ரீவனே கொடுத்த சாக்ஷா கருத்மான், கருத்மானே கொடுத்த ஹயக்ரீவ மூர்த்தி எந்த திருவேந்திரபுரத்துல ஆராதனத்தில் கோவில் இருக்காருன்னு பார்க்குறோம். பாஷ்யக்காரருக்கு சாக்ஷாத் சரஸ்வதி அவளே கொடுத்த ஹயக்ரீவ மூர்த்தி, அவர் பாஷ்யக்காரரை கௌரவம் பண்ணி பாஷ்யம்னா ஸ்ரீபாஷ்யம் தான் கௌரவம் பண்ணி கொடுத்தாள் என்பதாக சொல்லி அந்த ஹயக்ரீவ மூர்த்தியை அப்புறம் அவர் புல்லானுக்கு கொடுத்தார். அப்புறம் புல்லானிடமிருந்து அவ பரம்பரையில் இருந்தது, புல்லானுடைய வம்ச பரம்பரையில் அதில் வந்து அவருடைய புண்டரீகாட்சர் அப்படின்னு புல்லானுடைய கொள்ளு பேரர், அவர் அதை சுவாமி தேசிகனுக்கு ஏழை பண்ணி கொடுத்தார். இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? அந்த மாதிரியான ஆராதன மூர்த்தி பின்னால சுவாமி தேசிகன் பரகாலமடம் பரகாலஜியர் அவரை ஸ்தாபிச்சு பரகாலஜியர் முதல் பரகாலஜியர் பிரம்மதந்திர சுதந்திர சுவாமிக்கு கொடுத்தார். அந்த மூர்த்தி இப்போ பரகாலமடத்துல இருக்கார் என்று பார்க்குறோம் இல்லையா? அது மாதிரி பெரியவாள் பெரிய அதிர்ஷ்டத்தினாலே சம்பாதிச்சதான விக்கிரகங்கள் ஆராதன மூர்த்திகள் பின்னாலே கிடைக்கிறதுன்றது ரொம்ப அது பெரிய கொடுப்பன. அதுல சாட்சாத் அபரதேசிகன் என்று சொல்ல முடியாத ஸ்ரீமத் திருக்குடந்த தேசிகன் தாமே ஆராதிச்ச அந்த ருக்மிணி சத்யபாமா சமேத ஸ்ரீ வேணுகோபால பெருமாள், அவ அந்த பெருமாள் தான் ஆராத்தியமா இருக்கிறதுக்கு ஸ்ரீமத் ஆண்டவன் ஆசிரமந்தான்னு எழவன் அந்த ஸ்ரீ வேணுகோபாலன் கிடைச்சதுக்கு அப்புறம் ஸ்ரீமத் ஆண்டவன் அந்த வேணுகோபாலனுக்கு அவரை பிரச்சாரம் பண்ணி கொண்டு அவரை ஆங்காங்கே எழுந்துள்ள பண்ணி கொண்டு அவ சிஷ்யாவை வச்சு ஆராதனை பண்ணி கொண்டு விக்கிரக ஆராதனம் சன்னியாசி பண்ணுறது இல்லைன்னு நம்ம ஆசிரம பரம்பரை வழக்கம். அதனாலே கிரகத்தால் அவளுக்கு வேண்டிய சௌகரியங்கள்லாம் பண்ணி கொடுத்துருந்த அவளை கொண்டு ஆராதனை பண்ணி கொண்டு அந்த வேணுகோபாலனுக்கு நாளுக்கு நாள் இன்னும் விசேஷமான வைபவங்கள் எல்லாம் பெருக்க வைத்து கொண்டு அதுலேயும் வேணுகோபாலனை கொண்டு டோலைக்கு எழுந்துருட பண்ணி கண்ணன்னா அப்படித்தான் வீடு வீடாக போய் அங்கே ஏதாவது கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வரணும், அவாத்துல எதையாவது சாப்பிட்டுட்டு வரணும். அது கண்ணனுடைய சுவாவம், அந்த கண்ணனுடைய சுவாவம் வேணுகோபால பெருமாள் நம்ம ஆசிரமத்து பெருமாள் இடத்துல அது நிறைஞ்சு இருந்தது. அந்த கண்ணனை இடம் பண்ணி கொண்டு போய் ஒவ்வொரு ஆங்கல்ல பாத யாத்திரையா நடந்து போய் சில ஆங்கல்ல ஆண்டவன் மூணாவது நாலாவது மாடி அஞ்சாவது மாடியெல்லாம் கூட எழுதி ஆகும், பாம்பே எல்லாம் போச்சு எட்டாவது மாடி கூட எழுதியிருக்கிறதா சொல்றார். நடந்தே எட்டு மாடியும் எழுதியாகும், நடந்தே எட்டு மாடி எழுதியாகும். லிஃப்டில் ஏற மாட்டேன், லிஃப்டெல்லாம் வாகனம்தான், வாகனத்தில் கால் வைக்கக்கூடாதுன்னு அதெல்லாம் ஆசிரமத்தில் ஆண்டவன் அந்த பாத யாத்திரைன்றதான விரதத்தை எப்படிலாம் கடைபிடிச்சார்னு அதெல்லாம் கூட இருந்து பார்த்தா தான், கூட இருந்து பார்த்தவாளுக்கு கேட்டவாளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக ஒரு பெரிய அதிசயமாக தெரியும். என்ன இப்படி ஒரு கால் லிஃப்டில் காலை வச்சா உடனே எட்டாவது மாடி, அதை விட்டுட்டு எட்டு மாடியாக எழுவார் இத்தனை வயசான காலத்தில்? ஆனால் விட மாட்டார் ஆண்டவன். நம் விரதம் நடப்பது தான், வாகனத்தில் ஏறுவது கிடையாது. பரகால மடம்னு சொன்னோடனே ஞாபகம் வருது, பரகால ஜியர் சுமார் ஒரு 30 வருஷம் தமிழ்நாட்டுக்கு வரவே இல்லை. அப்போ அவளுக்கு மைசூரே அவளுக்கு ஸ்திரமா போச்சு. அதனால அங்கேயே இருந்துட்டு அங்கேயே பிரவசனம் பண்ணி அங்கேயே சிஷ்யாள் சேகரிச்சுட்டு அப்படியே இருந்துட்டா. ஆனால் பரகாலமிடம் இங்கே சிஷ்யாள் இங்கே மெட்ராஸில் ரொம்ப பேர் இருக்கா, தமிழ்நாட்டில் ரொம்ப பேர் இருக்கா, அவளுக்கெல்லாம் ஸ்ரீமத் ஆண்டவன் ஒரு பாலிசி வச்சுருந்தார். யாருடைய மற்ற சிஷ்யாலையும் அவ ஆச்சாரியாள் இருக்கச்சே அவ ஆச்சாரியாளிடமிருந்து தன் பால் அவளை இழுத்துக்கிறது என்றதான தப்பு பண்ணக்கூடாதுன்னு வச்சுருந்தார். ஒரு சங்கல்பமாக வச்சுருந்தார். யாராவது எங்கள் ஆச்சாரியாள் உங்கள் ஆச்சாரியால் யாருன்னு கேட்பார். யாராவது புது மனுஷால் வந்து ஆசிரியக்கு வந்தால் உங்கள் ஆச்சாரியால் யார், பெரியவா யார் என்று விசாரிப்பார். அவளுடைய ஆச்சாரியால் இருந்தார்னா, ஆச்சாரியால் இருக்காப்பா, உங்கள் ஆச்சாரியால் விட்டு வரக்கூடாது, அது சரியில்லை, நான் அந்த தப்பு பண்ண மாட்டேன் என்று சொல்லி ஆகும். அது அந்த ஆச்சாரியால் இல்லாத போனவா தான் சரி, அவளுக்கும் நிர்கதியாக நிற்கிறவாளுக்கு நாம் ஒரு வழி கட்டாயம் செஞ்சு கொடுக்கணும்னு அதுக்கப்புறம் அப்படி தான் சேர்த்துண்டாகும். அப்படி தான் ஸ்ரீமத் ஆண்டவன் இன்னொரு ஆச்சாரியாள் இருக்குச்சே அவ சிஷ்யால வேணும்னு பலவந்தமாக நமக்கு ஒரு சிஷ்ய பலம் வேணும், பணக்கார சிஷ்யன் அவன் நமக்கு சேர்ந்தான்னா நமக்கு தான் ஏதோ பெரிய கௌரவம் வருது, ஏதோ பெருமை வருது அப்படின்னு எல்லாம் அந்த மாதிரியான தப்பு காரியம் செய்ய மாட்டார் ஆண்டவன். அதெல்லாம் பெரியவா வழக்கம் கிடையாது. அது மாதிரி பெரியவா வழக்கம் எது உண்டோ அதே, அதை தவிர வேற புது யுக்தியாக சுயலாபம்னு ஒரு நாளும் ஸ்ரீமத் ஆண்டவன் அந்த மாதிரி நினச்சிக்க மாட்டார். அவர் இங்கே நிறைய சிஷ்யாள் பரகாலம் இடத்து சிஷ்யாள் ஸ்ரீமத் ஆண்டவன் இடத்துல ரொம்ப ஆசையாக இருக்கா, ஆசிரியக்கணும்னு வேற ஆசைப்படுறா, ஆச்சாரியனும் அங்கே இருக்கார். எல்லாருக்கும் அந்த இந்த காலத்தில் கொஞ்சம் சஞ்சாரம் ட்ராவல்லாம் கொஞ்சம் சளைக்காமல் பண்ணுறான், சில பேர் நிறைய பேர் பண்ணுறார். ஆனால் அப்போல்லாம் அந்த காலத்தில் அப்படிலாம் செய்ய மாட்டா, ரொம்ப அங்கங்கே இருப்பா, எப்போவாது தான் ட்ராவல். அதுவும் முடியாதவா என்ன பண்ணுவா பாவம். ஸ்ரீமத் ஆண்டவன் பரகால சுவாமிக்கு சொல்லி அனுப்பி உங்கள் சிஷ்யாள்லாம் இங்கே நிறைய பேர் இருக்கா, அவளெல்லாம் அனுகிரகிக்கணும், இப்படியே அந்த அங்கேயே இருந்தால் போகாது, நம்ம தேசம் இது, சுவாமி தேசிகனுடைய தேசம் இது, வாருங்கோ என்று சொல்லி 30 வருஷமாக வராமல் இருந்த பரகாலஜியரை தானே தன் செலவில் அவரை வரவழைச்சு ஏழை பண்ணி மயிலாப்பூர் ஆசிரமத்தில் அவளுக்கு இடம் கொடுத்து அந்த ஆச்சரியமான ரத்ன டோலை, நவரத்ன டோலை, அந்த டோலையை ஹயக்ரீவனை அவர் டோலை போட சொல்லி அதையெல்லாம் சிஷ்யாளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்து தன் சிஷ்யால் உள்பட அது சுவாமி ஹயக்ரீவன் ரொம்ப விசேஷம், தேசிகனுடைய ஹயக்ரீவன், இந்த டோலை நவரத்ன டோலை எவ்வளோ அழகாக இருக்குது, இதை எல்லாரும் டோலை போட்டுக்கோங்கோ என்று சொல்லி டோலோத்சவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி அவருக்கும் திரவிய சகாயங்கள்லாம் வரும்படியாக பண்ணி இந்த பக்கத்தில் இருக்கிற பரகால சிஷ்யாள் அவளெல்லாம் ஆசிரியிக்கும்படியாக சொல்லி ஸ்ரீமத் ஆண்டவன் ஆச்சாரியன் உங்கள் ஆச்சாரியன் வந்திருக்கார், அதனால அவரையே ஆசிரியங்கோ என்று சொல்லி என்ன எவ்வளோ ஒரு ஷேரிங் மனசு. அதெல்லாம் சம்பிரதாயம்னா சம்பிரதாயம்தான், அது எந்த சம்பிரதாயமும் இழப்பம் கிடையாது, அவள் ஆச்சாரியால் ஆசிரியக்கணும் என்று அந்த மாதிரியான ஒரு ரொம்ப பரந்த விசாலமான மனசு. அப்படியாக அந்த மாதிரியாக ஆச்சாரியால் ரொம்ப விசாலமாக இருக்கிறதுன்றதுமே சில சம்பிரதாயத்துலலாம் உண்டு. மொத்தத்தில் சில பொதுவாக பார்க்குறோம் பாரத தேசம் பூரா ரொம்ப கிரீடியாக இருப்பா, தனக்கு சிஷ்யால் நிறைய சேரணும்னு எந்த விதமான யுக்தியெல்லாம் பண்ணுவா, அதெல்லாம் செய்ய மாட்டார் ஸ்ரீமத் ஆண்டவன். இது மாதிரியான சத்குணங்கள் நல்ல கல்யாண உங்கள் விஷயம் அந்த ஆண்டவன் இடத்துல நிறைய உண்டு. ரொம்ப இங்கிதமாகவும் நடந்துப்பார், அதே சமயம் சாஸ்திரத்தை மீறி ஒரு காரியம் செய்யணும்னு கொஞ்சம் கூட ஆசைப்பட மாட்டார். அதே மாதிரி ஸ்ரீமத் ஆண்டவனுடைய ஞானம் பக்தி வைராக்கியம் அனுஷ்டானம் சிஷ்ய வாத்சல்யம் அதே போல பகவத் கைங்கரியம் இந்த ஆறையும் சொல்றது. அது அருகால் அசிறுவண்டே தொழுதே நுண்ணை ஆமருவி நிறைமேய்த்த அமரரு கோமான் அணி அழுந்தோ நின்றானுக்கு இன்றே சென்று என்பதாக சொல்றது. அது கலியனுடைய பாசுரத்தில் அருகால சிறுவண்டே தொழுதேனுன்னை என்பதாக தேரெழுந்தோர் ஆமருவியப்பனுக்கு தூது விடுறார். அருகால சிறுவண்டே என்ன, என்ன அருகால் இருக்குன்னு என்ன அர்த்தம்னா அது வண்டு தூது போகிறது, அவ்வண்டனுடைய ஸ்தானத்தில் ஆச்சாரியரை தான் நினச்சிக்கணும் சுவாபதேசத்தில். அது அந்த வண்டுன்னா ஆறு இருக்குன்னா ஆறு கால் இருக்குன்னா என்னென்ன, ஞானம் இருக்குது, பக்தி இருக்குது, வைராக்கியம் இருக்குது, அனுஷ்டானம் இருக்குது, சிஷ்ய வாத்சல்யம் இருக்குது, அதுபோல பகவத் கைங்கரியத்திலே ஒரு துவரை. ஸ்ரீமத் ஆண்டவனிடத்தில் அந்த கல்யாண குணத்தை ரொம்ப பகவத் கைங்கரியத்துல எப்பவும் தன்னால முடிஞ்ச ஆசிரமத்தால முடிஞ்சதான சின்ன சின்ன பெரிய கைங்கரியங்கள் சின்ன கைங்கரியங்கள் ஏதாவது அனவரதம் செஞ்சுட்டே இருப்பார். இப்பவும் அதே போல ஸ்ரீமத் ஆண்டவன் நிறைய பண்ணியாருது, ரொம்ப விசாலமான மனசோட ரொம்ப பண்ணியாருது. நேற்று கூட திருமலையில போயிருந்தேன் உற்சவத்துக்கு, நவராத்திரி உற்சவத்துக்கு. அந்த ஆசிரமத்தில் திருமலையில வாசல்ல வச்சுண்டு போற போற ஜனங்களையெல்லாம் கூவி கூவி அவளுக்கு கை நிறைய பிரசாதம், பிரசாதத்தோட ஒரு பக்ஷணம் யார் கொடுப்பா இந்த காலத்துல, கூவி கூவி கொடுத்தாரு. ரொம்ப விசாலமான மனசு. யாராயிருந்தாலும் என்ன பொது ஜனங்களாயிருந்தாலும் ஒருவேளை ஒரு நாளைக்கு ஒருவேளை வயத்துல கொஞ்சம் போட்டு ஈர ஜலத்தை ஜலத்தை குடிச்சா அன்னைக்கு பொழுது அவளுக்கு திருப்தியா அந்த ஜீவன் திருப்திப்படுமோ இல்லோன்னு விசாலமான மனசோட திருமலையில எல்லாரும் போராட்டுறா. யார் திருமலைக்கு போயிட்டு வந்தவாளா இருந்தாலும் சரி, பொது ஜனங்களுக்கு ஆசிரமத்தினுடைய செலவுல ஆண்டவனுடைய பிரசாதமா வாரி கொடுக்குறா, தினம் கொடுக்குறா. தினம் 500 பேர், 600 பேர், 1000 பேர், அந்த மாதிரியாக. இது எதுக்காக சொல்லுவேன்னா, அந்த சத்காரியங்கள் என்பது அப்படி ஆச்சாரியால் தொடங்கி வச்சது. அவன் இன்னும் பிரகிருதம் ஆண்டவன் ரொம்ப விசேஷமா நடத்தியா இருக்கு சத்காரியங்கள்னு. ஸ்ரீமத் ஆண்டவன் அதே போல எத்தனை சத்காரியம் ஆனவரதான் செஞ்சுட்டே இருப்பார். பெருமாள் செங்கல பெருமாள் வடகல பெருமாள் அந்த எல்லாம் பார்க்கவே மாட்டார். இவருக்கு பார்த்தசாரதியை சேவிக்கணும்னு ஆசையா இருந்தது. 3500 ரூபா அந்த காலத்துல 40 வருஷம் முன்னாடி 3500 ரூபாயும் பெரிய ரூபா தான். 3500 ரூபாய்க்கு நல்ல ஆச்சரியமான அங்கே ஒன்று சமர்ப்பிக்க அங்கே எடுத்துட்டு சமர்ப்பிச்சு பார்த்தசாரதியை சேவிச்சாச்சு. திருவள்ளூர்ல ராகவனுக்கு பல்லக்கு, நல்ல பல்லக்கா சமர்ப்பிடணும். ராகவன் இல்லையா, நம்ம ராகவனாச்சே அழ்வார் பாடின ராகவனாச்சே என்று. அது மடத்து கோவில் மடத்துல எவ்வளவோ பண்றா, அழகி சிங்கர்கள்லாம் நிறைய பண்றா அப்படின்றதெல்லாம் கிடையாது. நம்ம ராகவனாச்சே அழ்வார் காசையாடை முடியோடி காதல் செய்தானவனூர் நாசமாக நம்பவல்ல நம்பி நம்பெருமான் வெய் நின்ன தொழில்முடவார் வெண்ணையுண்டான் இவன் நின்று ஏச நின்னயம் பெருமான் எவுள் கிடந்தான் என்றா. எவுள் கிடந்த பெருமாளாச்சு அவருக்கு ஆச்சரியமா பல்லக்கு ஒண்ணு சமர்ப்பிச்சாச்சு. இதே போல அனவரதம் ஏதாவது சமர்ப்பிச்சுண்டே அதே ஒரு டெய்லி ப்ராஜெக்ட் மாதிரி அது. அதே போல எத்தனை சம்பரோக்ஷணங்கள் ஸ்ரீமத் ஆண்டவன் ஏழிட்டால் சம்பரோட்சணமே ஒரு மாதிரி ஆச்சரியமா களை கட்டிடும். எல்லாருக்கும் ஒரு அப்படியே உற்சாகமாயிடும், ஒரு ரொம்ப குதூகலமாயிடுவா. ஆண்டவன் பிரவச்சனம் பண்ணியாகும், பிரவச்சனம் சம்பரோக்ஷணத்திலேயே எது ஜோரா இருந்தது அப்படின்னா ஆண்டவனுடைய பிரவச்சனம் ஜோரா இருந்ததுன்னு சொல்லும்படியா இருக்கும். அது மாதிரியான பிரவச்சனம் அது. அந்த பிரவச்சனத்தை கேட்டு அந்த பகவத் விஷயத்துல ஈடுபட்டு அன்னைக்கு அந்த பெருமாளை ஆண்டவன் சொல்லி கொடுத்தா போல அன்னைக்கு பெருமாளை அனுபவிச்சு சேவிக்கிறதான ஒரு ஆனந்தம் அது. அப்பப்போ அவாவாளுக்கு தான் கிடைச்சது. அது ஆண்டவன் எழுதிட்டாலே அந்த சம்பரோக்ஷணமே எல்லா இதே மாதிரி எத்தனை சம்பரோக்ஷணங்கள் ஆண்டவன் அன்வைச்சு கிராமத்து சம்பரோக்ஷணங்களாகட்டும் பெரிய பெரிய பெருமாளுடைய ரொம்ப விசேஷமான மூர்த்திகளுடையதான் திவ்யதேசத்து எம்பெருமானுடைய சம்பரோக்ஷணமாகட்டும் எல்லாத்துக்கும் திருநறையூர் நம்பிக்கை சம்பரோக்ஷணம் நடத்தி வச்சாச்சு. கூடவே இருந்து நடத்தி வச்சாச்சு. திருநறையூர் நம்பின்னா ஆண்டவனுக்கு ரொம்ப அது. கோவில் திங்களையா இருந்தாலும் அங்க அத்தியாபகம் வடகல, அது ஒரு ராமானுஜதையா பாத்திரம் சொல்லி வடகல அத்தியாபகம் ஆண்டவனே கும்பகோணத்தை சேர்ந்தவர். அதுவும் சிறுநாளிலிருந்தே திருநறையூர் நம்பியின் இடத்துல ரொம்ப விசுவாசம், ரொம்ப பக்தி அதிகம். அதனால திருநறையூர்ல ஒரு சமயம் அங்க தீர்த்தம் தீர்த்த மிராசுன்னு உண்டு, அது வடகலையார் மிராசு தான். அத ஸ்ரீமத் ஆண்டவன் ஒருத்தர்கிட்ட விலை கொடுத்து வாங்கியாச்சு தீர்த்தத்தை. அதாவது அது மாதிரி சில ஊர்களில் நடக்கும் அது. இது நம்ம ஆசிரமத்து மிராஸ் இருந்து தீர்த்தம் வாங்கிக்கிறதுக்காக விலை கொடுத்து வாங்கியாச்சு. விலை கொடுத்து வாங்கியாச்சுன்னா ஏற்கனவே தீர்த்தக்காரராக இருந்தவரிடத்துல விலை கொடுத்து வாங்கியாச்சு. இது விலை கொடுத்து வாங்கியாச்சுன்றது எதுக்கு சொல்ல, அதுக்கோ அந்த திருநறையூர் நம்பியனிடத்துலே நமக்கு ஆசிரமத்து சம்பந்தமாக நித்தியமாக ஏதாவது ஒன்று இருக்கணுன்ற ஒரு ஆசையிலே ஒரு தீர்த்த மிராஸ் ஒன்று வாங்கிட்டாச்சு. திருநறையூர் நம்பி சம்பரோக்ஷணம் நடத்தி கொடுத்தாச்சு. இது மாதிரி நிறைய குட்டி குட்டி குட்டியா ஒரு தையார் கிராமத்துல சம்பரோக்ஷணம் எல்லாம் நிறைய கோவில்கள் எல்லாம் பெரிய லிஸ்டே இருக்கு. ஸ்ரீமத் ஆண்டவன் இப்போ அன்வயிச்ச சம்பரோக்ஷணங்கள், ஸ்ரீமத் ஆண்டவன் செலவழிச்ச சம்பரோக்ஷணங்கள் அப்படி திருவள்ளியங்குடின்னு ஆண்டவனே செலவழிச்சாச்சு. அதே போல அங்க பிண்டியார் மண்டை ஏந்தி திருக்கண்டியூர், திருக்கண்டியூர் ஏற்கனவே ஆண்டவனுக்கு ரொம்ப அபிமான ஸ்தலம். திருக்கண்டியூர் சம்பிரோக்ஷணத்துக்கு ஆண்டவன் தானுமே நிறைய திரவியங்கள் செலவழிச்சார். திரவியங்கள் செலவழிக்கிறது, வேள்வி அந்த இடத்த விசேஷமாக நடத்தி கொடுக்கறது, இதெல்லாம் நிறைய அப்படியே யாத்திரையில அடுத்தடுத்து அதெல்லாம் எல்லாம் அடுத்தடுத்து நடந்துட்டே இருக்கும். அதே மாதிரியாக புண்ணிய தீர்த்தங்கள், ஸ்ரீமத் ஆண்டவன் நீராடாத ஒரு புஷ்கரணி புண்ணிய தீர்த்தம்ன்றது கிடையவே கிடையாதுன்னு சொல்லலாம். இப்போ அதுவும் விசேஷமாக பெரிய நதிகள், புண்ணிய நதிகள் என்ன, புண்ணிய தீர்த்தங்கள் என்ன, எல்லாத்துலேயும் ஆண்டும் பாரத பூரா தீர்த்தம் அடியாச்சு. தீர்த்தீ குருவன் திரீர்த்தானி சுவந்தஸ்தேன கதாவிரதா அப்படி சுகபிரம ஸ்ரீமத் பாகவத சொல்லச்சு. தீர்த்தங்கள்லாம் தீர்த்தமாறது எதனால அப்படின்னா, தீர்த்தம் சுயமா புண்ணிய தீர்த்தம் கிடையாது, மகான்கள் அவ ஹதயத்திலே எம்பெருமான நினைச்சுண்டே புல்லரிச்சு சந்தோஷப்படுறவா அந்த தீர்த்தத்தில் இறங்கி தீர்த்தாம அடைச்சே சர்வேஸ்வரனுக்காக அவருடைய கைங்கரியத்துக்காக இன்றைக்கு பொழுது நமக்கு சுத்தமான நீராட்டமா இருக்கணும் என்று அவ நீராடுறாள். அந்த ஹிருதயத்துல வச்சுண்டு பெருமாளை விளைச்சுண்டு அவ தீர்த்தமாடுறதுனால அது ஒரு தீர்த்தவாரி. அது எம்பெருமான ஹிருதயத்துல வச்சுட்டுன்னா அவ தீர்த்தமாடுறா. அந்த தீர்த்தவாரியினாலத்தான் அந்த தீர்த்தம் தீர்த்தமாறதே ஒழிய வெறும் தண்ணி எல்லா இடத்துலயும் ஒண்ணுதான், தண்ணிக்கு ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. மகான்களுடைய நீராட்டத்தினாலதான் புண்ணிய தீர்த்தமாறுது என்று தத்துவத்தை சொல்றார் சுகபிரமரிஷி. அதே மாதிரியாக சுவாமி நம்ம ஸ்ரீமத் ஆண்டவன் நீராடி புண்ணியமாக்காத தீர்த்தம்ன்றது பாரதத்தில் இருக்கான்னு சந்தேகம். அப்படியாக்கும் புண்ணிய தீர்த்தங்கள் எல்லாம் நீராடியாச்சு. ஒரு அம்சத்தினாலையும் குறவு கிடையாது. ஆச்சாரியராக இருந்து அதை செஞ்சு வைக்காத நன்மை என்று ஒரு அம்சத்தினாலையும் குறைய கிடையாது. எல்லாத்தோட முக்கியமா என்ன ஆச்சுன்னா, அந்த ஸ்ரீரங்கம் முதல் நிலை ஐயங்கர் 1977 வாக்கில், ஆமாம் அப்போ தான் ஸ்ரீரங்கம் முதல் நிலை கட்டணும்னு பெரிய ஐயங்கர் முக்கூர் ஐயங்கர் அப்போ பெரிய ப்ராஜெக்ட். அது பெரிய ப்ராஜெக்ட் எதனால அப்படின்னா ஃபைனான்சியலாக பெரிய ப்ராஜெக்ட்டு. ஏன்னா அகோபில் மடத்துக்கு அப்போ ஃபைனான்சியல் ஸ்ட்ரென்த் ரொம்ப குறவாக இருந்தது. ஃபைனான்சியலாக பெரிய பெரிய ப்ராஜெக்ட்டு. அது மாத்திரம் இல்லை, அது எத்தனையோ ஆயிரக்கணக்கான வருஷங்களாக யாரும் ஆரம்பித்து செய்ய முடியாமல் நின்று போயின்னு இருந்தது. அது என்னவோ பெருமாள் சங்கல்பம், அது சர்வேஸ்வரன் திருவரங்கன் பெரிய பெருமாள் நம்பெருமாள் திருவுள்ளம், அது ஏதோ நடக்காமையே இருந்துகிட்டு இருந்தது. எல்லா பெருமாளுக்கும் இருக்குது, இந்த ராஜகோபுரம் இல்லாத பெருமாள் பெரிய பெருமாள்கள் யாரும் கிடையாது. ஆனால் எல்லாருக்கும் பெரிய பெருமாளாக இருந்த ரங்கநாதனுக்கு நடக்காமல் இருந்தது. அது முக்கூர் அழிங்கருடைய சங்கல்பத்தினால அவருடைய முன்னிலையில் தான் நடந்து முடிக்கும்படியாக இருந்தது. அது ரொம்ப ஒரு பெரிய மகத்தான விஷயம். ஸ்ரீமத் அகழிசிங்கர் பெரிய விசாலமான திருவுள்ளத்தோட நம்ம பெரிய பெருமாளுக்கு இருக்க வேண்டாமா, வைஷ்ணவாளுக்கெல்லாம் ராஜதானியான பெரிய பெருமாள் திருக்கோவிலில் ராஜகோபுரம் இல்லாமல் இருக்கலாமான்னு அவருடைய திருவுள்ளத்திலே ரங்கநாதன் தோண வச்சு கட்டின்றார் பெருமாள். அது முதல் நிலை கட்டும்போது அது மேலே அடியே நேரி பார்த்துருக்கேன். முதல் நிலை கட்டுச்சு ரொம்ப பெரிய பெரிய பள்ளங்கள். பள்ளங்கள்னு சொன்னால் பெரிய பெரிய கல்கள் எல்லாம் கொண்டு வந்து அங்கே அங்கே நிறுத்தி வச்சு நடுவில் நிறுத்தாமல் ரொம்ப ஒரு ஆள் ரெண்டு ஆள் பள்ளம் அந்த மாதிரியெல்லாம் மேலே காலியாக இருந்தது. அவ்வளவுத்தையும் போட்டு நிரப்பி அதை உறுதியாக இது பண்ணி அதுக்கு அந்த காலத்தில் 1977 25 லேக்ஸ் ஆச்சு ஸ்ரீமத் அழிசிங்கருக்கு அப்படின்னு சொல்லுவா. 25 லேக்ஸ் ஸ்ரீமத் அழிசிங்கர் மாதா மாதம் அருள்மொழியில் எழுதியாகும். 1 ரூபாய் கொடுங்கோ நம் ரங்கநாதனுக்கு, 1 ரூபாய் கொடுங்கோ போரும். யார் யாரால 1 ரூபா முடியுமா, 2 ரூபா முடியுமா, 10 ரூபா முடியுமா, நம் ரங்கநாதனுக்கு 1 ரூபா கொடுக்கக்கூடாதா என்று மாதா மாதம் பத்திரிகையில் எழுதியாகும். மாதா மாதம் பத்திரிகையில் எழுதியாகும். ஸ்ரீமத் ஆண்டவன் ரெண்டாவது நிலை கட்டணும்னு ஸ்ரீ அழிசிங்கர் சொல்லியாச்சு. ஆண்டவன் தான் கட்டணும்னு நியமிச்சாச்சு. ஆண்டவனுக்கும் பெருமாள் ரெண்டாவது நிலை, முதல் நிலையை அவர் கட்டிட்டார். ரெண்டாவது நிலை நமக்கு கட்டினா இன்னும் மேற்கொண்டு 13 நிலை கட்டுறதா உத்தேசம் இல்லையா, அதுல 2வது நிலை கட்டணும்னு ஆண்டவனுக்கு ஆசைப்பட்டு அவரும் கட்ட ஆரம்பிச்சார் அழிசிங்கர். அவர் ஆண்டவனையே நீரே பார்த்துக்கும்னு சொல்லிட்டார். அவர் 2வது நிலைக்கு நீரே பார்த்துக்கும்னுட்டார். அவர் ஆண்டவனே இன்ஜினியர்லாம் இன்ஜினியர் ரெண்டு பக்கம் தான் இன்ஜினியர்லாம் அவரை வச்சு எல்லாம் எல்லாம் பணம்லாம் கொடுத்து சிமெண்ட்லாம் வாங்க சொல்லி கம்பியெல்லாம் வாங்க சொல்லி அதுக்கெல்லாம் உண்டு. ஐசிங்கருடைய அத்தியக்ஷத்தில் தான் நடந்தது. ஆனால் செலவெல்லாம் ஸ்ரீமத் ஆண்டவனையும் நீரே பண்ணிடும்னு சொல்லிட்டார். அது மாதிரி முன்னிலிருந்து ஸ்ரீமத் ஆண்டவன் சிஷ்யாவை கொண்டு நடத்தியாச்சு. அது அது 11.5 லேக்ஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லுவா. மேலே மொத்தம் 12 லட்சம் ஆச்சுன்னு சொல்கிற வார்த்தைக்கு சொல்கிறது. அந்த காலத்தில் அது 1979 ரொம்ப பெரிய அமௌண்ட் அது. ஆசிரமத்தை பொறுத்த வரைக்கும் 12 லட்சம் ரூபான்றது ரொம்ப பெருசு. ஸ்ரீமத் ஆண்டவன் காலக்ஷேபத்தும் போது சொல்லி ஆகும், ஐசிங்கர் இன்னைக்கு 50,000 வேணும் அப்படின்னு வேறு திடீர்னு ஒரு வாரம் கழிச்சு இன்னைக்கு 1 லட்சம் வேணும் அப்படின்னு வேறு, 1 லட்சம் இப்போ 1 லட்சம் வேணும்னு கேட்குறாரு கையில் ஒன்றும் வச்சுக்கலையே அப்படின்னு நினச்சிப்பேன். ரங்கநாதா ஐசிங்கர் கேட்டு அனுப்பிச்சிருக்கார் எல்லாம் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிப்பேன். பார்த்தா கொண்டு வந்து கொடுத்துருவாண்டா, நான் ஒன்றும் கஷ்டப்படவே இல்லை. ஐசிங்கர் கேட்பார், நான் பெருமாள் கிட்ட சொல்லுவேன், அப்படியே யாராவது சிஷ்யாளுக்கு வந்து கொடுப்பா, உடனே அப்படியே கொடுத்து அனுப்பிச்சிருவேன். ரங்கநாதன் ஆச்சரியமாக நடத்திண்டார் அப்படின்னு சாதிச்சு ஆகும் ஸ்ரீமத் ஆண்டவன். அந்த அப்போ கூட அந்த கட்டின்னு இருக்கச்சே மேலே ஏறி பார்ப்பாரோ இல்லையோ, அது மேலே ஏறி பார்க்கறதுக்காக படிக்கட்டுலாம் வச்சுருந்தா, ஒரு மாதிரியான படிக்கட்டு அது. அந்த படிக்கட்டில் ஆண்டவன் ஏழி ஆகும். அழை சிங்கர் வந்து படிக்கட்டில் ஏற முடியாதுன்றதுனால ஒரு மாதிரி லிஃப்ட் ஒன்று, ஒரு டெம்பரரி லிஃப்ட் ஒன்று வச்சுருந்தா, அத்தனை லிஃப்ட்டும். அது 13 நிலை முடிக்கிற வரைக்கும் கூட அழைசிங்கர் லிஃப்டில் ஏறி 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 அங்கே போய் பார்த்தா அவனோட ஸ்ரீமத் ஆண்டவன் ஸ்ரீரங்கத்தில் ஏழுருக்குச்சே அவரும் போய் கடாட்சிச்சாகும். ஆண்டவன் அந்த கஷ்டமான படிக்கட்டில் தான் ஏறி போய் அதை மேலே போய் நிலையெல்லாம் கடாட்சிச்சாகும். அழைசிங்கர் லிஃப்டில் ஏறி ஆகும். அழைசிங்கர் சொல்லு பாரம் லிஃப்டில் வயசான இவ்வளோ காலத்தில் வயசான காலத்தில் அதில் இதெல்லாம் மாடி படிக்கட்டெலாம் சிரமப்பட வேண்டாம் இங்கே வரும் அப்படின்னா மாட்டார், நடந்து தான் எழுவார், படிக்கட்டில் தான் எழுதி ஆகும். ரொம்ப ஒன்று அது அது எதுலேயும் மாற்ற மாட்டார். அந்த உறுதி எல்லாத்துலேயும் உண்டு. இந்த பாத யாத்திரையில் உறுதின்றது ஒரு அம்சம், அதே சமயம் அந்த எல்லாத்துலேயும் அந்த மாதிரியான உறுதி ஸ்ரீமத் ஆண்டவனுக்கு. அந்த மாதிரி ஒவ்வொரு அம்சத்துலேயும் ஸ்ரீமத் ஆண்டவனை எப்பவும் பார்த்து பார்த்து ரசிச்சுட்டே இருக்கலாம், அப்படியாக எழுதியாச்சு. அதே பிரவச்சனங்கள் ஒன்றொன்றும் எல்லா பிரவச்சனங்கள்ல ஸ்ரீமத் ஆண்டவன் சாதித்த விஷயங்கள்னு அந்த சுவாரஸ்யங்கள்லாம் சொன்னால் எத்தனை வருஷம் வேணால் சொல்லியிருக்கலாம். அவ்வளோ அழகாக பிரவச்சனங்களுடையதான அது எல்லாரும் சிஷ்யாலாம் ரொம்ப ரசிச்சுட்டு இருந்தா. எப்படி ஸ்ரீரங்கத்தில் அந்த சமயத்தில் தான் மெட்ராஸில் இங்கே மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் எல்லாரும் இதெல்லாம் டிபார்ட்மெண்ட்லாம் கிரியேட் பண்ணுறா. வைஷ்ணவிசத்துக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் கிரியேட் பண்ணணும்னு ஆண்டவனுக்கு. ஏன்னா மெட்ராஸ் தான் நிறைய பேர் வாசிக்கிற இடம், வைஷ்ணவால் நிறைய பேர் இருக்கிற இடம், அதனால் ஒரு வைஷ்ணவிசம் டிபார்ட்மெண்ட்டை கிரியேட் பண்ணணும். எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்டாச்சு. 2 லட்சம் ரூபா முதல் வைக்கணும்னு அந்த காலத்தில். இப்போல்லாம் 2 லட்சம் ரூபாய்க்கெல்லாம் டிபார்ட்மெண்ட் கொடுக்க மாட்டா. 2 லட்சம் அந்த அப்போல்லாம் 40 வருஷம் முன்னாடி இருக்கலாம் அவ்வளோ வேல்யூ. அது 2 லட்சம் ரூபா அப்படின்னு சரி, ஆண்டவன் 2 லட்சம் ரூபா கொடுத்தாச்சு. 2 லட்சம் ரூபா கொடுத்து வைஷ்ணவிசம் எம்ஏன்னு வைக்கணும்ன்றா. அதை வச்சான்னா வைஷ்ணவால் வந்து படிப்பாளர்களோட வேற யாராக படிக்க போகிறா, வைஷ்ணவால் படிப்பாக ஒரு ஆச்சு, ஒரு 2 வாத்தியாருக்கும் பொழப்பாச்சு. வைஷ்ணவத்தை பற்றி பேசுறதுக்கு பாடசாலைகள்லாம் வச்சு நடத்துகிற மாதிரி யூனிவர்சிட்டிலையும் தான் அந்த மாதிரியான வைஷ்ணவத்தெல்லாம் வைக்கணும்னு இதெல்லாம் ஸ்ரீமத் ஆண்டவன் தானே ஆசைப்பட்டு செலவழிச்சுது. அது ஒன்று எப்பவும் ஏதாவது அடுத்தது என்ன நல்லது ஏதாவது எங்கே ஏதாவது வாய்ப்பு இருந்தால் அந்த வாய்ப்பை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது என்று அதுக்காக இப்படி இன்னைக்கு வைஷ்ணவசி டிபார்ட்மெண்ட்டில் மெட்ராஸில் யூனிவர்சிட்டியில் நிறைய பேர் வாசிக்கிறா வைஷ்ணவசம் என்று. அதுக்கும் ஒரு சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் அது நம்ம சம்பிரதாயத்துக்குன்னா அதை எப்படியாவது நம்மளால் முடிஞ்ச அளவில் செஞ்சு கொடுத்துடணும் என்று அதே விஷயம் ஆண்டவன். ஒன்று ரங்கநாதனுக்கு பாதுகை சமர்ப்பிக்கிறது என்று ஒன்று, அதில் அந்த பாதுகைகள் ஏற்கனவே இருந்து அது கொஞ்சம் செப்ப நடனம்னா அப்போது அதுவும் 35 வருஷம் முன்னாடி, அப்போ 10,000 ரூபா ஆச்சு. அது 10,000 ரூபா பாதுகைகள் செப்பனிட்டு ரங்கநாதனுக்கு சமர்ப்பிச்சாச்சு. எப்பவும் திரவியம்னா திரவியம் கொஞ்சம் கொஞ்சம் செலவழிக்கலாம் போல இருந்தால் உடனே உடனே செலவழிச்சாகும். எல்லாம் பெருமாளுக்கு சத்காரியமாக செலவழிச்சுண்டு ஆச்சாரியர். இதெல்லாம் ஸ்ரீமதாண்டவனுடையதான அது அதர் ஆங்கிளை சொல்லிகிட்டு இருக்கேன் நான். அதர் ஆங்கிள் அது பெருமாளுக்கும் ஆச்சாரியாளுக்கும் ஏதாவது செஞ்சுட்டே இருக்கிற ஒரு மனசு அது. அதான் பகவத் கைங்கரியம்ன்றது அதான் சொன்னேன். அருகால சிறுவண்டே தொழுதேன் உன்னை அப்படின்னா எப்பவும் ஞானம் இருக்கு, எப்பவும் பக்தி இருப்பு, எப்பவும் வைராக்கியம் இருக்கு, அனுஷ்டானம் எப்பவும் இருக்கு, சிஷ்யாளிடத்திலே வாத்சல்யம் இருக்கு. அதே மாதிரி எப்பவும் பகவத் கைங்கரியம். அதான் அருகால சிறுவண்டேன்னு 6வது அம்சம் என்ன அப்படின்னா 6வது அம்சம் பகவத் கைங்கரியம். 1968 சுவாமி தேசிகனுக்கு 700வது இது சம்வத்சரம், 700வது ஆண்டு என்று அதை அந்த வருஷம் பூரா கொண்டாடினான். அது அந்த வருஷம் பூரா தேசிய பக்தர்களுக்கெல்லாம் ரொம்ப உற்சாகமானது. எல்லாரும் அவாவா என்னென்ன முடியுமோ எல்லாம் பண்ணான். ஸ்ரீமத் ஆண்டவன் தேசிகன் தூப்பு இல்லை அவதார ஸ்தலத்தில் சுவாமி தேசிகனுக்கு தேர் இல்லாமல் இருக்கு. அப்புறமா தேசிகன் உற்சவத்தில் தேருக்கு தேரில் வெள்ளம் இல்லை. அஞ்சலைஞ்சு செஞ்சலாளர் காலதூதர் விசுபாசம் வந்தன்மேல் என்ற அந்த பாசுரத்தில் மஞ்சுளா விசோலை சோழ இந்தை மண்ணு மண்ணு சீர் வர எடுத்து நிறைகளித்த மாசில் வாசுதேவனே செஞ்சோலன்பர் சிந்தை கொண்டு தீரிலாத தூதனாய் தேரு மூர்ந்து தேசுயர்ந்த செல்வ தெய்வநாயகா செஞ்சோலாளர் கால தூதர் விசுபாசம் வந்தன்மேல் விழுந்தெழுந்தி அணையர்ந்து விழுவதற்கு முன்னி அஞ்சல் 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 என்றழிக்க வேண்டும் அச்சுதா அடியவர்க்கும் அருளியர்க்கும் அடியவர்க்கும் ஐயனே. பெருமான் எல்லாருக்கும் அஞ்சல் அஞ்சல் அஞ்சல்னு அழிக்க வேண்டும் என்றதான திருவுள்ளத்தோடு இந்த பாசுரத்தை அனுசந்தானம் பண்ணணும்னு சுவாமி தேசிகன் அனுசந்தானம் பண்ணுச்சு. அதில் தெய்வநாயகர் தேரு மூண்டு தேசு உயர்ந்த செல்வ தெய்வநாயகா தெய்வநாயகனை பற்றி சொல்லச்சு. அது தேரில் எழுற பெருமாளாச்சு சேர்ந்து தேசிகன் அந்த மாதிரி சொல்லியிருக்கார். திருவேந்திரபுரத்தில் தேர் இருக்கு, அணையாரி மகாதேசிகன் சமர்ப்பிச்ச தேர்னு சொல்லுவா. திருவேந்திரபுரத்தில் தேர் இருக்கு, தூப்புல தேர் இருக்க வேண்டாமா, அவதார ஸ்தலத்தில் தேர் இருக்க வேண்டாமா என்று அதுக்கு உடனே தேர் நிர்மாணம் பண்ண சொல்லியாச்சு. தேர் நிர்மாணம் பண்ண சொல்லி அந்த வருஷம் தேசிகனுக்கு உற்சவத்தில் அன்னிலேருந்து அந்த உற்சவம் தேர் உற்சவம் தூப்புல ஸ்ரீமத் ஆண்டவனுடைய உற்சவம் தான். அங்கங்கே திருவேந்திரபுரத்தில் கண்ணாடி பல்லக்கு, திருவேந்தூர் ஆண்டவன் கண்ணாடி பல்லக்குன்னு சொல்லுவா. அதை திருப்பியும் நடத்தியாச்சு. அப்போ தான் திருவேந்திபுரத்தில் ஒரு சுவாமி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் போட்டார். அது என்னென்னா திருவேந்திபுரம் தேசியனுக்கு வெள்ளி தேர் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு. வெள்ளி தேர் சமர்ப்பிக்கணும்னா முதல்ல தேர் பண்ணுவா, அதுக்கு மேலே வெள்ளி கவசம் பண்ணணும். வெள்ளி தேர் சமர்ப்பிக்கணும்னா பல லட்சங்களில் போ, அந்த காலத்துக்கே அது ரொம்ப லட்சங்களில் போச்சு. ஸ்ரீமத் ஆண்டவனே ரொம்ப பயந்துட்டார். என்னடா இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை கொண்டு வந்து நம்மக்கிட்ட கொடுக்குறா அப்படின்னு. சரி எல்லாம் செய்ய முடியாது, எல்லாரும் சேர்ந்து தான் செய்யணும். இருந்தாலும் தேருக்குன்னு முதல்ல தேர் முதல்ல தேர் செஞ்சுக்கணுமோ இல்லையோ, வெள்ளி தேருக்கு உண்டான மரத்தேர் செஞ்சுக்கணுமோ இல்லையோ. அதனால் மரத்தேருக்கு உண்டானதே மொத்தத்தையும் நான் முதல்ல பண்ணி ஆரம்பித்து பண்ணி கொடுத்துட்றேன். ஏற்கனவே தேர் இருக்குது தேசிகனுக்கு, பெரிய தேர் பெருமாள் தேர் அது. தேசிகனுக்கு வெள்ளி தேர்ன்றது சின்னதாக, இப்போ வெள்ளி தேர்னா பெரிய தேர் அளவு பண்ண மாட்டா இல்லையா. அதனால் சின்ன வெள்ளி தேருக்கு உண்டான தேர் மரத்தேர் பண்ணணும்னு சொல்லி ஏற்பாடு பண்ணியாச்சு. அதுக்காக அப்போது இதுலேருந்து காட்டிலேருந்து நல்ல ஆச்சரியமாக நல்ல தேர்லாம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லி ஏதாவது இப்படியே வேலை இருந்துகிட்டே தான் இருக்கும் ஆண்டவனுக்கு. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் அப்போ சொல்லி அப்போது ஒரு மினிஸ்டர் ஒருத்தர் இருந்தார், அவர் பேர் மறந்து போச்சு. அந்த மினிஸ்டர்கிட்ட சொல்லி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து தேருக்காக நல்ல வசந்த கட்டைகள்லாம் வரவழைச்சாச்சு, வாங்கி கொடுத்து தேருக்கு சொல்லி பண்ணியாச்சு. ஆனால் திருவள்ளூர் திருவேந்திபுரத்தில் அவ தேசிகனுக்கு தேர் எப்படி இருக்கணும்னா பெருமாள் தேர் அளவு இருக்கணும்னு சொல்லிவிட்டு பெருசு பெருசாக பண்ணிவிட்டாலாம். அப்போ தான் ஆண்டவன் சொல்லியாச்சு, இது என்னடா இது, அந்த தேரளவுக்கு இந்த தேருக்கு எப்படா வெள்ளி போட முடியும். பாட்டுக்கு இவ்வளோ பெருசு பண்ணி பேர் ஏகமாக பெருசு பெருசாக பண்ணி தேருக்கனுடைய அடிச்சட்டங்கள் பக்கத்து சட்டங்கள் எல்லாம் பண்ணி அடிக்கால் எல்லாத்தையும் பார்த்தான்னா அந்த தேர் அளவுக்கு பண்ணி வச்சுட்டான்டா, எப்படா இது முடிய போகுது, இது நம்மால் சாத்தியம் இல்லை போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் ஸ்ரீமதாண்டவன். அது அப்படியே தான் ஆயிடுத்து. எல்லாம் தேருக்கும் அந்த தேர் அளவுக்கு ஏற்பாடு பண்ணிட்டா அது சாத்தியமாக இல்லை, இன்னளவுக்கும் சாத்தியமாக தான் இல்லை அது. ஆனால் அது எதுக்காக சொன்னேன், ஒவ்வொரு விஷயத்தையும் ஆரம்பித்து செஞ்சு கொடுத்து அதுக்காக உண்டான கவலைகளை பட்டு அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் செய்து அதுக்காக திரவியத்தை செலவழித்து அதுக்குன்னு சிஷியால் கிட்ட சில பேரிடத்துல பொறுப்பு ஒப்படைக்கிறதுன்றது இது இது ஒரு தனி காரியம். இது ஆசிரமத்தில் இந்த காரியம் சதா நடந்துகிட்டே இருக்கும். ஸ்ரீமத் ஆண்டவனுடைய இவ்வளவு காரியங்களுக்கு நடுவில் இவ்வளவு யாத்திரைகள், இவ்வளவு சம்பிரோஷணங்கள், இவ்வளவு பிரவச்சனங்கள், இவ்வளோட சிஷியால், அதே மாதிரி கிரந்தங்கள், எப்போ வியாசங்கள் எழுதுறது கிரந்தங்கள், அதில் ஸ்ரீமத் ஆண்டவன் எழுதின கிரந்தங்களில் ரொம்ப ரொம்ப பெருமையானது என்று சொல்லணும்னா எல்லாம் நிறைய இருக்கு. ஸ்ரீபாஷ்யம் பூராவும் ஸ்லோகமாக சாதிச்சிருக்கார் ஸ்ரீமத் ஆண்டவன். ஸ்ரீபாஷ்யம் பூராவும் ஸ்லோகமாக சாதிச்சாச்சு. ஆசியமாக சொல்லுவார், சின்ன வயசில் வியாக்கரணம் ஆசியம், முதல்ல நியாயம் ஆசியம், வியாக்கரணம் மறந்து போச்சு, அதுக்கப்புறம் வேதாந்தம் ஆசியம், நியாயம் மறந்து போச்சு, அப்புறம் உபன்யாசத்துக்கு வந்து வேதாந்தம் மறந்து போச்சு, இப்போ சன்னியாசி ஆகிட்டேன், உபன்யாசமும் மறந்து போச்சு அப்படின்னு அப்படி ஒரு ஆசியமாக சொல்லுவார். ஆனால் எதுவும் மறக்கலை ஸ்ரீமத் ஆண்டவன். எல்லாத்துக்கும் எப்பவும் அந்தந்த விஷயங்களுக்கு உண்டானதான பிரயத்தனங்கள் செஞ்சுட்டே தான் இருந்தார். அதில் இந்த சன்னியாசாசிரமத்துக்கு வந்தா விட்டு ஏன் உபன்யாசம் மறந்து போச்சு அப்படின்னு சொன்னார் தான், வேற ஒன்றும் இல்லை, உபன்யாசம் எதுவும் மறக்கலை. அவர் சொல்லுவார், யாத்திரை இல்லையா, யாத்திரைகளில் போயிட்டே இருக்க வேண்டியிருக்கு, அதே சமயம் இந்த மாதிரி கைங்கரியங்கள் நிறையா அங்கங்கே நாலா பக்கம் பெருமாள் கைங்கரியங்கள்லாம் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியிருந்தது, ஆனால் எதுலையும் குறை வைக்கலை. அதான் ஆண்டவனுடையதானது. ஸ்ரீமத் ஆண்டவனுக்கு சதாபிஷேகம் நடந்தது, அது 1986 அப்படின்னு. அப்போ தான் ஸ்ரீமத் ஆண்டவனுடைய சதாபிஷேகம் ரொம்ப கிராண்டாக நடந்தது, ரொம்ப பெரிய செலவில் எல்லாரும் திரண்டு வந்து. ஆண்டவனுக்கு ரொம்ப உற்சாகம், சதாபிஷேகம் நடந்ததில் உற்சாகம் இல்லை, நிறைய வித்வான்களை வச்சு நிறைய பெரிய சதசா நடத்தி நிறைய பாராயண சுவாமிகளுக்கு கொடுத்து பெருமாள்களுக்கெல்லாம் நிறைய செய்ய சொல்லி ரொம்ப நன்னா செலவெல்லாம் நன்னா பிரமாதமாக நடந்தது. ஆனால் அப்பவும் ஸ்ரீமத் ஆண்டவன், இது எனக்கு இல்லை, இந்த மாதிரியான ஒரு வியாஜத்தில் நம்ம சம்பிரதாயத்தில் ஸ்ரீமத் ஆண்டவன் சம்பிரதாயத்தினாலே எல்லாம் சுவாமிகளுக்கெல்லாம் நிறைய திரவியங்கள் சமர்ப்பித்து பெருமாளுக்கெல்லாம் அங்கங்கே விசேஷங்கள்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சு சின்ன சதஸ்லாம் நடத்தி ஒரு வைபவமாக வைதிகமாக வைபவமாக நடக்கிறதேன்ற அந்த சந்தோஷம்தான். அதுக்கு ஸ்ரீமதி அழசிங்கர் எழுதியிருந்தாச்சு, அழசிங்கர் கூடவே எழுதியிருந்தாச்சு, அப்போ பரவாக்கோட்ட சுவாமி அவர் கூட அப்பப்போ அந்த சதஸுக்கெல்லாம் எழுதியாச்சு. அழசிங்கர் அன்னைக்கு அனுகிரக பாஷணத்தில் ஸ்ரீமதி ஆண்டவன் சதாபிஷேகம் மாத்திரம் இல்லை, இதே போல் இன்னும் 100 வருஷம் வெள்ளி இருக்கணும், இதே இதுதான் என்னோட ஆசீர்வாதம், இதுதான் என்னோட ஆசை, 100 வருஷம் இதே மாதிரி வெள்ளி இருக்கணும், இதே மாதிரி இந்த சம்பிரதாயத்தை ராமானுஜ சித்தாந்தத்தை இதே போல சம்ரக்ஷணம் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னாச்சு. ஆண்டவன் அவர் ஒரு மாதிரி பார்த்தாச்சு, அப்புறம் இவர் திருப்பி பேசிச்சு அப்படி சொல்லியாச்சு, அடியே 100 வருஷம் இருக்கணும்னு ஐசிங்கர் அனுகிரகிச்சாச்சு, ஐசிங்கரம் என்னோட இதே போலயே இருந்து நம்ம சம்பிரதாயத்தை சம்ரட்சிக்கிறதுக்கு ஒத்துண்டா, நானும் இதே மாதிரி 100 வருஷம் இருக்கிறதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு. அதில் எவ்வளவா எவ்வளவு விஷயங்களை வச்சு எவ்வளோ அது அதை பட்டுன ஒரே சமயத்தில் அது கேட்கச்சே ரொம்ப சந்தோஷமாக ஒரு சிரிப்பாகவும், அதே சமயம் அதுக்குள்ளே எல்லா விஷயங்களும் அடங்கினதாகவும் இருந்தது. ஹரிசிங்கர் சிங்கர் ஆண்டவனிடத்துல ரொம்ப அந்த எவ்வளவு அபிமானம் வச்சுருந்தார் அப்படின்னு. ஆரம்ப காலத்திலே அவ்வளவு இல்லைன்னாலும் அது நாள் போக போக ஸ்ரீமத் ஆண்டவனுடையதான் அந்த மனப்பாங்கு, அவருடையதான அந்த கல்மஷம் இல்லாமல் சம்பிரதாயத்தை சம்ரக்ஷணம் பண்ணுறது எல்லாரும் கௌரவிக்கும்படியாக இருந்தது. ஒரு நாள் இது ஸ்ரீமத் ஆண்டவன் காத்தால அந்த கோபுரங்கள்லாம் கட்டின்னு இருக்கிற சமயத்தில் ஒரு சமயம் சன்னதிக்கு போகிறதுக்கு முன்னாடி, பெருமாள் ரம்பெருமாள் சேவிக்க போகிறதுக்கு முன்னாடி ஆசிரமத்திலிருந்து புறப்பட்டு தசாவதாரம் சன்னதியில் ஸ்ரீமத் அழசிங்கிற அப்போ அங்கே அழசிங்கரை பார்த்துட்டு போகலாம்னு இப்போ அப்போ வெள்ளியாச்சு. அப்போ அழசிங்கர் திருவாராதனை பண்ணிட்டு இருந்தாச்சு, வாரும் இங்கே வாரும் பக்கத்தில் வாரும் என்று சொல்லி அழகிய சிங்கர் தான் திருவாராதனம் பண்ணிட்டு இருக்கு. ஸ்ரீமத் ஆண்டவரை நடுவில் கூப்பிட்டு இப்போ பெருமாளுக்கு உம்ம கையால் சமர்ப்பிக்கணும் இந்தாரம் அப்படின்னு சொல்லி திருவாராதனத்தில் நடுவில் ஒரு ஆசனத்தை பெருமாள் நீ இந்த ஆசனம் நீர் சமர்ப்பியும் சொல்லி அவரிடத்துல அர்கவாதி ஆசனங்கள்லாம் சமர்ப்பிக்க சொல்லி ஒரு திருவாராதனத்தில் நடுவில் ஒரு திருவாராதனம் ஸ்ரீமத் ஆண்டவனை பண்ண சொல்லியாச்சு மாலோலனுக்கு. ஸ்ரீ ஆண்டவனுக்கோ அப்போ விக்கிர திருவாராதனை தான் பண்ணுற வழக்கம் கிடையாது, ஆனால் இருந்தாலும் திவ்ய தேசத்தெம்பெருமான் பக்கத்தில் ஐசிங்கர் அவருடைய திருவாக்குனாலே கூப்பிடுறார், அதனால ஐசிங்கர் கூப்பிடச்சே மாட்டேன்னு சொல்லக்கூடாது என்று சொல்லி ஸ்ரீமத் ஆண்டவன் அப்பொழுது பெருமாளுக்கு ஒரு ஆசனமான திருவாராதனம் சமர்ப்பிச்சாச்சு. ஆயசிங்கர் ஆண்டவனிடத்துல என்ன மரியாதை வச்சிருந்தா, எவ்வளவு பிரீத்தி வச்சிருந்தா, இப்படியாக கூட ஒரு சந்தர்ப்பத்தை உண்டாக்குவார். இதை சமீபத்தில் பிரகிருதம் ஸ்ரீமத் ஆண்டவன் கூட ஞாபகப்படுத்தியாச்சு. அடி எனக்கு மறந்து போயிடுச்சு இது நடந்தது. சமீபத்தில் ஸ்ரீமத் ஆண்டவன் ஞாபகப்படுத்தியாச்சு. ஹயசிங்கர் நம்ம ஆண்டவனை கூப்பிட்டு ஒரு திருவாராதனத்திலே காத்தால மாலவலனுக்கு ஒரு திருவாராதனம் பண்ண சொல்லியாச்சு அப்படின்னு. ஆமாம் ஆமாம், அப்புறம் தான் அடியனுக்குமே ஞாபகம் வந்தது. ஹயசிங்கர் ஆண்டவனிடத்தில் அவ்வளோ அபிமானமாக இருந்தாச்சு. அந்த அபிமானத்துக்கெல்லாம் ரொம்ப உச்சக்கட்டமான ஒரு விஷயம் உண்டு, அது அப்புறம் சொல்கிறேன். இப்படி இருக்குச்சே எல்லாம் நல்லா போயின்னு இருந்தது. திடீர்னு பிப்ரவரி மாதம் 1988 ஸ்ரீமத் ஆண்டவனுக்கு, ஆண்டவன் திருமேனியை கொஞ்சம் கூட ஒரு வைத்தியன்கிட்ட காட்டி அதை பார்த்துக்கிறதுன்ற பழக்கமே இல்லாமல் போயிடுத்து. 82 திருநட்சத்திரத்துலையும் அப்படி இருந்ததுன்னா தப்பாக போயிடுத்து. 1988 ஸ்ரீமத் ஆண்டவனுக்கு திடீர்னு காத்தால எழுந்த உடனே லேசாக தலை சுத்தித்து. அவருக்கோ அந்த விடுவிடுன்னு அந்த 3 மணிக்கு விடுவிடுன்னு எழுந்து உடனே அடுத்தது ஆச்சுன்னா உடனே காவேரிக்கு போகிற வேகம், அந்த வேகத்தில் தலை சுத்துறதே கொஞ்சம் உட்காந்துண்டு அப்புறம் சமாளிச்சுட்டு போகலாமேன்றதே தெரியல. என்றைக்குமே வழக்கமாகவே இதே போல் பண்ணிட்டு இருக்கிறவர் அன்னைக்கு அதே மாதிரியான வழக்கத்தை மனசில் இருக்கிற வேகத்தில் சட்டுன்னு ஸ்ரீமத் ஆண்டவன் தலை சுத்தலையும் பொருட்படுத்தாமல் மடமடான்னு புறப்பட்டாச்சு. எழுந்த உடனேவே அடுத்த காரியத்துக்குன்னு வேகமாக எழுந்தார் பாவம். அப்படியே தலை சுத்திட்டு தலை சுத்தியில் விழுந்துட்டார் பாவம். அது விழுந்ததில் தலையில் நல்லா அடிபட்டு அந்த தலை அடிபட்டதில் அந்த அதிர்ச்சியில் அந்த திருநட்சத்திரத்திலே சரண்யன் என்னவோ வித்தியாசமாக சங்கல்பிச்சுட்டார் அன்னைக்கு. அது உடனே அப்படியே பிளட்டு கிளாட் ஆகி கிளாட் ஆனது மேற்கொண்டு இன்னும் உபதிரவமாகி ஸ்ரீமத் ஆண்டவனுக்கு திருமேனு ரொம்பவும் பாங்கு இல்லாமல் போய் நம்ம ஆசிரம பரம்பரைக்கே இனிமேல் என்ன ஆக போகிறதுன்னு ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடிலாம் ஸ்ரீமத் ஆண்டவன் ரொம்ப இந்த இப்பொழுது இந்த சம்பிரதாயத்தை இந்த சாம்ராஜ்யத்தை யாரிடத்துலே ஒப்படைப்பேன் என்று பெரியாண்டவன் சன்னதியிலே போய் ரொம்ப கண்ணீரோடே விஜாபிச்சாகும். நல்ல பெரியா எத்தனை மகான்களை பார்த்தோம், பூர்வாச்சாரியாலை பார்த்தோம். அந்த மாதிரியாக இந்த சம்பிரதாயத்தை சம்ரட்சிக்கிறதுக்கு நம்ம ஆச்சாரியால் ஒருத்தர் பெருமாள் உண்டாக்கலையா, ஒரு ஆச்சாரியனை பெருமாள் உண்டாக்கி வைக்கலையா, கண்ணில் படலையே யாரும் இல்லையே என்று ரொம்ப கிளேசப்பட்டாச்சு. அந்த கிளேசமெல்லாம் தீரத்தான் இப்போ இருக்கிற ஆண்டவன் சம்பிரதாயத்தை சம்ரக்ஷணம் பண்ணிட்டு வந்தாருது. அப்படியாக்கும் அப்புறம்தான் சரி, ஏற்கனவே நம்ம காலத்திலேயே நம்ம போலேயே இவரும் கூட ஆண்டவனாக வருவார் என்று சொல்ல முடியாது இருந்தார் மைசூர் ஆண்டவன் சுவாமி கோபாலாச்சார். மைசூர் கோபாலாச்சார் அவரிடத்துல ஒப்படைக்கலாம்னு சொல்லி விசேஷமாக பெரிய வைபவமாக அவரிடத்துல ஒப்படைச்சாச்சு. திருமேனி பாங்கு இல்லாமல் இருந்தபோது, தமக்கு திருமேனி பாங்கு இல்லாமல் இருந்தபோது அவரிடத்துல ஒப்படைச்சாச்சு. அவருக்கு ஆசிரம ஸ்ரீகாரம் பண்ணுற வரைக்கும் திருமேனி ரொம்ப நன்னா இருந்தது. ஸ்ரீகாரம் ஆன பிறகு சீக்கிரமே திருப்பியும் நம்ம ஆண்டவனுக்கு எவ்வளோ திருக்குழந்த ஆண்டவனுக்கு எத்தனை உபதிரவம் உண்டோ அத்தனை அதே மாதிரியான திருமேனி உபதிரவம் அவருக்கும் வந்துடுச்சு. ஆண்டவன் ரொம்ப கிளேசப்பட்டாச்சு. எப்படியெல்லாம் சஞ்சரித்து, எப்படியெல்லாம் சிஷ்யால் ஆக்கர்ஷிச்சு, எப்படியெல்லாம் பெரிசா மகோன்னதமாக ஸ்தாபிச்ச இப்பேற்பட்ட ராஜகோபுரம் போலே ஸ்தாபிச்சார். அது ஸ்ரீரங்க ராஜகோபுரம் போலே ஸ்தாபித்த சம்பிரதாயத்தை ஒப்படைக்கிறதுக்கு சரியான மனுஷால் கிடைக்கலையே என்று ரொம்ப கிளேசப்பட்டுட்டு இருந்தாச்சு. ஏதோ அந்த கிளேசம்தான் அது கடைசியில் அதே மாதிரி கிளேசமாகவே இருந்து அதுவே பெரிய நோவாயிடுச்சு ஸ்ரீமத் ஆண்டவனுக்கு. அப்புறம் ரெக்கவரே ஆகலை, அப்படியே சிரமப்பட்டாச்சு. எத்தனையோ வைத்தியர்கள்லாம் வந்து பார்த்தா எந்த வைத்தியத்துக்கும் இங்கே இந்த ஆசிரமத்தில் இந்த கட்டடத்துக்குள்ள வைத்தியம் பண்ணாதான் உண்டு வைத்தியம்னு சொல்லி ஒரு வண்டியில் ஏறி போய் ஒரு இந்த காலத்து இருக்கிற வைத்தியத்துக்கு வசதி அதுக்கு ஸ்ரீமத் ஆண்டவனுடைய திருமேனியினுடையதான 100 வயசுக்கு மேலேயே இருந்திருப்பார். 100 வயசுக்கு 100 திருநட்சத்திரங்களுக்கும் மேலேயே இருந்திருப்பார். ஆண்டவன் எங்கிட்ட ரொம்ப ஜோக்காக சொல்லியாச்சு, எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது. ஹார்ட் அட்டாக் வந்தாவிட்டு உடம்பு சரியாக போயிடுது. அப்புறம் வந்து டாக்டர்லாம் சொன்னால் எப்படி ஹார்ட்லாம் பரிசோதித்து சொன்னான், இது என்ன சின்ன வயசில் ரொம்ப பழையது சாப்பிட்டீரா அப்படின்னு கேட்டாராம். சின்ன வயசில் ரொம்ப பழையது சாப்பிட்டவளுக்கெல்லாம் ஹார்ட் ரொம்ப கெட்டியமாக இருக்குமா, அதனால் ஆண்டவனுக்கு ரொம்ப ஹார்ட் ரொம்ப கெட்டியான் அப்படின்னு ஹாசியமாக சொல்லி ஆகும். நல்ல நல்ல திடமான திருமேனியோட இத்தனை உபவாசங்களாயிருந்தாலும் இத்தனை சஞ்சாரங்களாயிருந்தாலும் இத்தனை நோவாயிருந்தாலும் பெருமாளுடைய அனுகிரகத்துல பூர்வாச்சாரியாளுடைய அனுகிரகத்துல ஆண்டவன் திடமா எழுதி இருந்தாச்சு. எனக்கு ஆண்டவன் காலக்ஷேபம் கடைசியா ராசி திரைசாரம் சாதிச்சுட்டு இருக்கச்சு. ஆண்டவனுக்கு 81 திருநட்சத்திரம், அப்போ 81 திருநட்சத்திரத்துல ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் காலக்ஷேபம் சாதிச்சோம். காத்தால 1.5 மணி நேரம், மத்தியானம் 1.5 மணி நேரம், இல்ல காத்தால 3 மணி நேரம், மத்தியானம் 2 மணி நேரம், 5 மணி நேரம் காலக்ஷேபம் சாதிச்சோம். ரொம்ப தெம்பா எழுந்திருந்தாச்சு. கொஞ்சம் கூட ஆண்டவனுக்கு அவருக்கு என்ன வயசு, அவருக்கு என்ன 60 வயசா 50 வயசா 80 வயசா என்று வித்தியாசமே கிடையாது. காரியங்கள்லாம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாச்சு. இத்தனைக்கும் 84 ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கு அப்புறம் அது அப்படி எழுதி இருந்தாச்சு. கார்த்தால அனுஷ்டானத்துக்கு காவேரிக்கு வெள்ளியாகும், காவேரிக்கு நீராட்டத்துக்கு விடியற்காலையில் அங்கே ஆசிரமத்திலேருந்து 1.5 மைல் போனா தான் காவேரி நீராட்டம், காவேரிக்கு நீராட்டத்துக்கு வெள்ளியாகும். அப்படியெல்லாம் இது ரொம்ப திடமா இருக்குச்சே. ஒரு நாள் ஒரு ஜோசியர் ஒருத்தர் வந்தார். அவர் என்ன ஜோசியர்னு பேர் ஞாபகம் வரல, பார்த்தசாரதின்னு பேராக இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் ஆண்டவன் சேவிக்க வந்தார். அவர் நீ என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டார். அவர் சொன்னார், நான் இந்த மாதிரி அப்படின்னு காழியூர்னு ஏதோ சொன்ன மாதிரி இருக்குது, ஏதோ பிரசித்த ஜோசியர் தான். அவர் வந்து ஜோசியமா, எனக்கு ஜோசியம் சொல்ல அப்படின்னார் ஆண்டவன். ஆ சொல்கிறானே அப்படின்னார். அவர் என்ன ஆண்டவன் என்ன ஜாதகமாக வச்சுட்டு இருக்கார் ஜோசியம் சொல்கிறதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இல்லை ஜாதகம்லாம் வேண்டாம், கட்டவரில் காமிச்சா போகிறோம்னு சொல்லிடுறேன் அப்படின்னார். அவர் உடனே ஆண்டவன் இருந்தால் பார்த்து சொல்லு அப்படின்னார். அவர் உடனே அவர் கட்டவரை பார்த்துட்டு அவர் சொன்னார், ஆண்டவன் இன்னும் 18 வருஷம் எழுதியிருப்பார் அப்படின்னு. அரஜேவா 18 வருஷம் உளறான் அப்படின்னு ஆண்டவன். அப்பெல்லாம் ரொம்ப திடகாத்து அந்த அளவுக்கு பார்க்குற ஜோசியர் இன்னும் ஆண்டவன் 18 வருஷம் எழுதியிருப்பார் அப்படின்னு. அப்போ ஆண்டவனுக்கு 81 திருநட்சத்திரம், 18 வயசு எழுதியிருப்பார் அப்படின்னு. அந்த மாதிரியாக ரொம்ப திடமாக இருந்தார் ஆண்டவன். அப்புறம் அவன் போனா விட்டு சொல்கிறார் என்கிட்ட, அவன் ஏதோ சொல்கிறான்டா அதெல்லாம் தப்பு, 12 8 88 அவ்வளோதான், அதுக்கப்புறம் நான் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை எனக்கு தெரியுண்டா அப்படின்னார். என்னால் நம்பவே முடியல, ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. நான் என்ன ஆண்டவன் இப்படி சொல்லியாருது, எவ்வளோ நன்னா எழுதியிருக்கார் ஆண்டவன். ஒரு அனுஷ்டானமும் குறையவே இல்லை, இது மாத்தியானிக ஸ்நானம் உள்பட குறையல, ஒன்றும் குறைச்சிக்காமல் இருந்தார். ஏகாதசி உபவாசம் குறையல, எப்பா 82 திருநட்சத்திரத்தில் ஏகாதசி உபவாசத்துக்கு குறைவு கிடையாது, மாத்தியானிக ஸ்நானத்துக்கு குறைவு கிடையாது. கார்த்தால இதுக்கு ஏழி அனுஷ்டானத்துக்கு காவேரி கேள்வி அனுஷ்டானம் பண்ணின்றதுக்கு குறைவு கிடையாது. சிஷ்யாள் எப்போ எந்த சந்தர்ப்பத்தில் வந்தாலும் அவளோட எல்லா விதமான தேவையான எல்லா விதமான அனுகிரகங்கள் காரியங்கள் பரிமாற்றங்கள் ஒன்றுத்துலேயும் குறைவில்லாமல் இருந்த ஆச்சாரியன் சொல்கிறார் எங்கிட்ட. அந்த ஜோசியன் அப்படி சொல்லிட்டு போனவுடனே சொன்னேன், அதெல்லாம் தெரியாமல் சொல்கிறேன்டா, 12 8 88 அதுக்கு மேலே ஒன்றும் பிரயோஜனம் இல்லைடா அப்படின்னு சொன்னார். அது நிஜமாகவே அப்படி தான் ஆயிடுத்து. ஆண்டவனுக்கு 12 8 88 அன்றைக்கி தலைசுத்தல் வரல, தலைசுத்தல் வந்தது அதுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி வந்துடுத்து. ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்சம் திடமாக இருந்தார். அதுக்கப்புறம் 12 88 ரொம்ப முடியாமல் போயிடுத்து ஆண்டவன். ஆண்டவன் சொன்ன திருவாக்கு கரெக்டாக அவரே எல்லாம் ஜட்ஜ் பண்ணி தான் வச்சுருந்தார், அவருக்கே தெரிஞ்சு தான் இருந்தது. அதே மாதிரி எழுதியிருந்தார், கடைசியில் ரொம்ப ஆசக்தியாக எழுதியிருந்தார். அந்த ஆசக்திக்கு சொல்ல முடியாது, இவ்வளவு சிஷ்யாளுக்கு இவ்வளவு நல்ல வாழ்க்கையெல்லாம் கொடுத்துட்டு ஸ்ரீமத் ஆண்டவன் தான் இவ்வளவு நோவு சாத்தின்றது. அப்போ தான் இந்த சிஷ்ய பாபம் குரும் பிரஜயத்துன்னு ஒரு சாஸ்திரம் சொல்லியிருக்கு, அந்த சாஸ்திரம் மெய்யாயிடுத்தேன்னு நினச்சிக்கலாம் போல இருந்தது. சிஷ்யாள் பண்ணுற பாபம் ஆச்சாரியாளுக்கு போய் சேரும் அப்படின்னு வார்த்தை உண்டு. ராஜானம் ராஷ்டிரஜம் பாபம் ராஜபாபம் புரோஹிதம் பத்தாரம் ஸ்ரீகிருதம் பாபம் சிஷ்ய பாபம் குரும் பிரஜயத்துன்னு சொல்லியிருக்கு. அது யாருக்கு பலிச்சதோ யாருக்கு நடக்க, நம்ம ஆச்சாரியனுக்கு நடந்துடுச்சு. இத்தனை சிஷ்யாளை எப்படி எப்படியெல்லாம் திருந்தாத சிஷ்யாளெல்லாம் கூட்டு திருந்த வச்சு அவளுக்கெல்லாம் எத்தனையோ உபதேசங்கள்லாம் பண்ணி வச்சு அவளெல்லாம் பிரிகட்டி சம்பிரதாயத்துக்கு இழுத்துன்னு வந்தா, ஆச்சாரியனிடத்திலே பக்தி மரியாதை இருந்தாலும் அவாவா இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி ஏதாவது பாபத்தை பண்ணதான் பண்ணுறா. அந்த சிஷ்யன் பண்ண பாபமானது ஆச்சாரியனுக்கு வரும்னு சொல்லிட்டு எந்த ஆச்சாரியாளுக்கு வரதோ எந்த ஆச்சாரியாளுக்கு வரலையோ நம்ம ஆச்சாரியனுக்கு வந்துடுத்து. ரொம்ப கஷ்டப்பட்டார் ஸ்ரீமத் ஆண்டவன். ஆனால் அது மைசூர் ஆண்டவன் சொல்லச்சே, அதெல்லாம் கஷ்டப்படலை அவர், அதெல்லாம் எல்லாம் வெளியில வெளியில் பார்க்கறதுக்கு அப்படி தான் இருக்கும். உள்ள ஸ்ரீமத் ஆண்டவன் பெருமாளோட பேசிட்டு சந்தோஷமாக இருக்கார் அவர். அப்படின்னு சொன்னார். அப்படித்தான் நாம எடுத்துக்கணும். அப்படி கேள்விக்குதே ஸ்ரீமத் ஆண்டவனுக்கு கடைசியில் அந்திம தசை. ஆண்டவன் 10/4/1989 அன்னைக்கு தான் திருநாட்டுக்கு சாயங்காலம் வெள்ளியாச்சு. அதுக்கு ஒரு ஒரு மாதம் ஒரு இருக்கும் 10 நாள் முன்னாடி இருக்கும், ஒரு 20 நாள் முன்னாடி இருக்கும். அழகி சிங்கர் வெள்ளியாச்சு, ஆண்டவனை பார்க்கறதுக்கு வெள்ளியாச்சு. அப்போ ஆண்டவன் கொஞ்சம் நினைவோடு இருந்தார். ஆண்டவனை பார்த்து அழகிங்கர் சொல்கிறார், எல்லாம் போருவேன், விட்டுட்டு கிளம்ப வேண்டியது தானே, என்ன மனசு வரலையா, இதெல்லாம் விட்டு போக மனசு வரலையா, கிளம்பலாம், நன்னா கிளம்பும், பெருமாள் காத்துன்னு இருக்கார் அப்படின்னு சொன்னார். ரொம்ப கேட்குற ஆளுக்கெல்லாம் ரொம்ப மனசு அழுகையாக இருந்தது. ஸ்ரீமத் ஆண்டவனுடைய அந்த துர்தசையை பார்த்து ஸ்ரீமத் அழகி சிங்கர் அவருடைய திருவாக்குனாலே உத்தரவு கொடுத்து கிளம்பும்னு சொன்னா போல இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் திருப்பியும் சொல்லணும் இல்லாமல் இல்லை. அதுக்கு முன்னாடி ஆண்டவன் 10ஆம் தேதி திருநாட்டுக்கு வெள்ளியாச்சு, அதுக்கு முன்னாடி 7ஆம் தேதி திங்கக்கிழமைன்னு நினைக்கிறேன் அழகிங்கர் திருப்பியும் வெள்ளியாச்சு. ஸ்ரீமத் ஆண்டவன் அப்போ நிச்சலனமாக சயனிச்சுட்டு இருந்தார். திருக்குழந்த ஆண்டவன் நிச்சலனமாக சயனிச்சுட்டு இருந்தார். அப்படியே ரொம்ப கண்ணில் ஜலத்தோடு அழகிங்கர் ஸ்ரீமத் ஆண்டவனை கடாட்சிச்சாச்சு. அப்படியே தொட்டு தொட்டு பார்த்தாச்சு, சிரசெல்லாம் தொட்டாச்சு, சிரசு தொட்டாச்சு. அப்புறம் அப்படியே திருமேனியெல்லாம் திருமார்பெல்லாம் தொட்டார். அப்படியே தொட்டு தொட்டு வருடி கொடுத்தார் ஸ்ரீமத் ஆண்டவன். அது அழகிங்கர் அவரை விட நல்ல வயசு, ஸ்தானத்தினாலே பெரியவர், சிஷ்யாலும் அதிகம், மடாதிபத்தியம் வேற, அதுக்கு மேலே சாதுர்மாசியத்தினாலேயும் பெரியவர். அதே போல் ராஜா ராஜகோபுரம் கட்டின ஏசிங்கர் என்றதுனால கீர்த்தியும் பிரமாதம் எல்லாத்தினாலும் ஒருபடி அதிகமாக இருந்தார் ஸ்ரீமத் ஏசிங்கர். முக்கூர் ஏசிங்கர் முக்கூர் ஏசிங்கர் ஸ்ரீமத் ஆண்டவனை திருமேனியில் திரு சிரசில தொட்டு தொட்டு பார்த்தாச்சு. அப்புறம் திருமேனியெல்லாம் தொட்டு பார்த்தாச்சு, கையெல்லாம் தொட்டு பார்த்தாச்சு, காலில் வயத்தெல்லாம் தொட்டு பார்த்தாச்சு. அப்படியே சிரசிலேருந்து லேசாக அப்படியே தடவிண்டே வந்தார். என்ன எதுக்கு என்ன இவ்வளவு பிரியமாக இருக்காரேன்னு பார்த்துட்டே இருந்தார். எல்லாரும் அப்படியே தொட்டுண்டே வந்தார். திருவடியெல்லாம் தொட்டார், ரெண்டு திருவடியும் அழுத்தமாக தொட்டார். அப்படியே கண்ணிலையும் தலையும் ஒத்தின்றார் தொட்டு. பக்கத்தில் இருந்தவாளுக்கெல்லாம் பெரிய ஷாக்கு, ஏன்னா மடத்து சிஷ்யால் அவள் நம்ம என்னென்னு நம்ம வசந்தவா இல்லையா, நம்ம ஆச்சாரியன் பெரியவர் இல்லையா அப்படின்னு தானே நினச்சிட்டுருப்பா. உடனே பக்கத்தில் என்ன ஐயங்கர் இப்படி பண்ணிட்டார் இப்படி பண்ணிட்டார் அப்படின்னு பக்கத்தில் சிஷ்யாலாம் வந்திருந்தா, எல்லாரும் கசமசா கசமசா அப்படின்னு. உடனே அது உடனே ஐஷிங்கர் அவளை திரும்பி பார்த்து, என்ன மகா எப்பேற்பட்ட மகாத்மா, பாரதத்தினில தான் சஞ்சரிச்சிருக்கார், அப்போ என்ன திருவடிகள், எப்பேற்பட்ட மகாபாகவத ஸ்பர்சம், எனக்கு கிடைக்காது இனிமே, எனக்கு கிடைக்காது இனிமே அப்படின்னு சொல்லி அந்த திருவடியை திருப்பியும் அதை தொட்டு திருப்பியும் கண்ணில் ஒத்துண்டார் பாவம் ஐஷிங்கர். அந்த மாதிரி அப்போ தான் அது அவர் விட கொடுத்தா போல இருந்தது. ஸ்ரீ மகாபாகவத ஸ்பர்சம் மகாத்மாவுடைய திருவடிகள் இனிமே கிடைக்காது எனக்கு சொல்லி திருவடியெல்லாம் திருவடி ரெண்டு திருவடியும் தொட்டு கண்ணில் ஒத்துண்டார் ஸ்ரீமத். அது ஸ்ரீமத் ஆண்டவனுடையதான அந்த பெருமைக்கு அது பெரிய ஒரு மகத்தான சர்டிஃபிகேட். அது இந்த சம்பிரதாயத்தை இப்படி நிலநாட்டி எல்லாரும் இந்த சம்பிரதாயம்னா ஆண்டவன் சம்பிரதாயம்னா சாட்சாத்து பெருமாளுடைய சம்பிரதாயம்னு, அது பாஷ்யகார சம்பிரதாயம் தேசிகம் சம்பிரதாயம் ஆண்டவன் சம்பிரதாயம்னு நிலநாட்டி கொடுத்து இப்போ ஏற்பட்ட நிலநாட்டினது ஸ்ரீமத் அழகி சிங்கர் அன்னைக்கு இந்த சர்டிஃபிகேட் பண்ண மாதிரி இருந்தது. அன்னைக்கு சர்டிஃபை பண்ணார் அன்னைக்கு அப்படி இருந்தது. அது விட கொடுத்தா போல இருந்தது. அது திருவடியை தொட்டு கண்ணில் ஒத்துண்டார். அப்படியே கண்ணீரோடே புறப்பட்டு போயாச்சு அழகிங்கர். அவருக்கு அன்னைக்கு தெரிஞ்சு போச்சு, கண்ணீரோடே புறப்பட்டு போயாச்சு அழகிங்கர். அடுத்து 3 நாள் தான் எழுதியிருந்தார். அப்படியே ஸ்மரணம் இல்லாமல் எழுதியிருந்து சாயங்காலம் 6:30 மணிக்கு அது திருநாட்டுக்கு எழுதியாச்சு ஸ்ரீமத் ஆண்டவன். எப்பேற்பட்ட ஆச்சாரியரை இழந்துட்டோம், சாட்சாத்து கலியனே வந்து பிறந்தாரோ, இல்லை சாட்சாத்து ஆச்சாரியாளுடைய அனுகிரகம் இல்லாமல் வந்து ஒரு வடிவமாய் கிடைச்சதோன்னு நினைக்கும்படியாக இருந்த ஸ்ரீமத் ஆண்டவன் அன்னைக்கு திருநாட்டுக்கு வெள்ளியாச்சு. அதுக்கப்புறம் விசேஷமாக நடந்தது. ஸ்ரீமத் ஆண்டவனுடைய உத்தரகிருத்தியம் ரொம்ப ரொம்ப வைபவமாக நடந்தது. சிஷ்யெல்லாம் வந்தா அன்னைக்கு மறுநாள் காத்தால ஸ்ரீமத் ஆண்டவனை எழுந்தருளை பண்ணி அந்த மாமரத்துக்கு ஆசிரமத்தில் பெரிய மாமரம், அந்த மாமரத்தை அது பக்கத்திலே சாய வச்சு ஸ்ரீமத் ஆண்டவன் வீச்சிருந்த திருக்கோலத்தில் கையை அப்படியே அஞ்சலி ஹஸ்தராகத்தான் சன்னியாசி ஏழை பண்ணுவா. முதல்ல அப்படியே பிருந்தாவனத்தில் ஏழை பண்ணுவா. அந்த பிருந்தாவனம் ஸ்ரீமத் ஆண்டவன் தானே ஏற்கனவே கட்டி வச்சுருந்தாச்சு. அந்த இடம் முதல்ல ஆசிரமத்துக்கு சொந்தமாக இல்லை. ஆண்டவனுடைய திருக்குழந்த ஆண்டவனுடைய பிருந்தாவனம் இருக்கிற இடம் முதல்ல சொந்தமாக இல்லை. ஆண்டவன் அதை வாங்கியாச்சு. பெரிய ஆண்டவனுடையதான அதே பிருந்தாவனத்துக்கு சமீபத்தில் எனக்கு போகணும், மகாத்மா போகணும், நான் அங்கேயே தான் இருக்கணும்னு ஆசையா. பெரிய அதனாலதான் சின்ன ஆசிரமத்தில் இல்ல, பெரிய ஆசிரமத்தில் தான் திருக்குழந்தை ஆண்டவனுடைய பிருந்தாவனம் இருக்கு. பெரிய ஆண்டவனுடைய அதே திருவடி வாரத்துல தான் எனக்கு ஆத்மா போகணும் என்று அங்க பிருந்தாவனத்தை கட்டி வச்சு, அதுக்கு மேல அதை கட்டி பிருந்தாவனமே தயார் பண்ணி வச்சிருந்தாச்சு. தயார் பண்ணி வச்சது போக அதுக்குள்ள இறங்கி நான் இப்படிதான் என்ன உட்கார வைக்கணும்டா அப்படின்னு திருதண்டத்தோடு இறங்கி இருந்து உட்கார்ந்து காட்டி காட்டியாச்சு முன்னெல்லாம். அதெல்லாம் ஒரு பரிகாசமும் ஆச்சு, அதே சமயம் உத்தரவும் ஆச்சு. அது அதே போல சிஷ்யால் நன்னா பண்ணி பண்ணி வச்சோர் எல்லாம் நன்னா நடந்தது. அப்புறம் ஆண்டவன் திருநாட்டுகள்லயாச்சு. இருந்தாலும் ரொம்ப பெரிய சூன்யமான சந்தர்ப்பம் அது மைசூர் ஆண்டவன். அப்பொழுது ரொம்ப அவருக்கும் ரொம்ப திருமேனி ரொம்ப அஸ்வாதீனமாக இருந்த சமயம் அது. ஆசிரமமே என்ன ஆக போகிறதோ என்று தான் நினச்சிக்க முடியா இருந்தது. ஆச்சாரியன் திருநாட்டுக்கு எழுதியாச்சு. இதோட திருக்குழந்த ஆண்டவன் பெரிய சகாப்தமாக எழுதியிருந்தாச்சு. சம்பிரதாயத்தை கட்டி பிடிச்சி இழுத்து ஒரே நிலைக்கு கொண்டு வந்தாச்சு. எவ்வளவு தூரம் தேசிக சம்பிரதாயத்தை, முனித்திரிய சம்பிரதாயத்தை, திருக்குளம் தேசியனுடைய சம்பிரதாயத்தை ஒரு படியாக பிடிச்சி ஒரு உருவாக்க முடியுமோ அப்படி உருவாக்கி மகோன்னதமாக ஸ்தாபிச்சு கொடுத்தாச்சு. ரொம்ப கௌரவமாக எழுதியிருந்தாச்சு. ஒரு குறையும் வைக்காமல் எழுதியிருந்தாச்சு. சிஷ்யால் எல்லாருக்கும் ஹிதமாக எழுதியிருந்தாச்சு. எல்லா சிஷ்யாலும் ஆச்சாரியன் ஆண்டவன்னா ஏதோ தனக்கு தனி ஆச்சாரியன், தனக்கு தனி தலைவர் மாதிரி நினச்சிக்கும்படியா நெருக்கமாக எழுதியிருந்தாச்சு. இப்படி செஞ்சு வச்சதெல்லாம் கொஞ்சம் இல்லை. ஞானத்தினாலும் பக்தியினாலும் வைராக்கியத்தினாலும் அனுஷ்டானத்தினாலையும் சிஷ்ய வாத்சல்யத்தினாலையும் பகவத் கைங்கரியங்களினாலையும் அவ விசாலமான கீர்த்தியோட எழுந்தருள் இருந்து நம்ம ஆச்சாரியன் திருக்குழந்தை ஆண்டவன் ஸ்ரீமத் வேதாந்தராமானுஜ மகாதேசிகன் ராமானுஜருடையும் சுவாமி தேசிகனுடையும் ஸ்ரீமத் பெரியாண்டவனுடையும் அதே எல்லாருடைய பூர்ண அம்சமாய் ஒரு வடிவம் நமக்கு கிடைத்து மறந்து போச்சே என்று நினைக்கும்படியா ஸ்ரீமத் ஆண்டவன் திருநாட்டுக்கு எழுதின இந்த விஷயத்தை சொல்லினேன். இன்னைக்கு இந்த உபன்யாசத்தை முடிச்சுக்கிறேன். அடுத்த வாரம் மைசூர் ஆண்டவனுடைய சரித்திரம் நாம் அனுபவிக்கலாம். கவிதா கீகசிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.
அடியேன் சுவாமி.
ஆ ஆ சரி
அடியேன் அடியேன்
அடுத்த வாரம்
ரொம்ப அடியேன்.